கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். பரிசுத்த லூக்கா என்பதனுடைய சுவிசேஷம் 8:4 வாசிக்கலாம்.
சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஓமையாக சொன்னது,
when people were gathered together and were come to him out of every city, he spake by a parable. சகல பட்டணத்திலிருந்து ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வருகிறார்கள். அவருடைய ஊழியமானது யோர்தானில் இங்கே ஸ்டார்ட் ஆகிறது. அவர் கலிலேயா யூதேயா சமாரியாவிலே அவர் வார்த்தையை அங்கே போதிக்கிறார். அவருடைய ஊழியம் இப்பொழுது பாப்புலாரிட்டி ஆகிருக்கு. அதே போல தான் ஒரு மினிஸ்ட்ரி வந்து உச்சகட்டத்துக்கு அது போக வேண்டும். அப்படி உச்சகட்டத்துக்கு போகும் பொழுது திரளான ஜனங்கள் அங்கே வருகிறார்கள். வார்த்தையானது இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அவர் அதிகமான வார்த்தைகளை வெளிப்படுத்த வெளிப்படுத்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவிக்கும் பொழுது அதை கேட்பதற்காக சகல பட்டணங்களிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. திரளான ஜனங்கள் சகல பட்டணங்களிலிருந்து அவரிடத்திலே வந்து கூடி சேர்கிறார்கள். இப்போ நம்ம மினிஸ்ட்ரி என்ன செய்யுது, வளர வளர வார்த்தையானது இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அங்கே பிணம் எங்கேயும் அங்கே கழுகுகள் வந்து கூடும். Where there is fresh meat, the eagles will gather together. மத்தேயு 24:28 வாசிக்கிறோம். அதாவது ஈகிள்ஸ் வர்றாங்க, தூரத்திலிருந்து சமயத்திலிருந்தும் ஆத்மாக்கள் வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்பட வர்றாங்க. அப்படி ஐக்கியப்பட வரும் பொழுது கிறிஸ்து இப்பொழுது கிறிஸ்து வந்து ரொம்ப பாப்புலாரிட்டி ஆயிட்டார். எல்லா ஜனங்களுக்கும் அவர் அறிமுகம் ஆகிவிட்டார். அவர் வந்துடைய பேர்த் ரொம்ப ஹம்பிள் பேர்த்தா இருந்தது. பெத்லகேமிலே மாட்டு தொழுத்தில் பிறந்தார். பின்பு தாய் தகப்பனுக்கு அடங்கி இருந்து 30 வரைக்கும் கார்பெண்டர் ஒர்க் செய்தார். யோசேப்போடு சேர்ந்து கார்பெண்டரிங் ஒர்க் செய்தார். 30 அவர் யோர்தானில யோவான் சானத்தில் ஞானஸ்தானம் பெற்று அதிலிருந்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஊழியம் வர 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 அது குரோத் ஆனது. ஆண்டவர் வர வர அந்த வேட ரிதில் பண்ணும் பொழுது வார்த்தையை சுற்றிலும் ஜனங்கள் ஐக்கியப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு உண்மையான சபையின் வளர்ச்சி. நீ வா நீ வான்னு கூப்பிட்டுக்கிட்டு மற்ற சபையில் யார் பின்வாங்கி போயிருக்கிறாங்க அவங்கள போய் கூப்பிடுறது, நீங்கள் வா வா இங்கே வா, நீ எப்படி வேணாலும் இரு, ஆனால் எனக்கு தேவை ஆள் தேவை. நீ பாலிட்டிக்ஸில் இரு அல்லது பாவத்தில் இரு அல்லது எப்படி வேணாலும் இரு, எனக்கு தேவை ஆள் தேவை. இதான் ஊழியாது. ஒரு ஆத்மா போய் கெஞ்சிறது சபைக்கு வா சபைக்கு வான்னு, ஃபோனில் மணிக்கணக்கில் பேசுறது, வீட்டில் போய் பேசுறது, இதை மாதிரி ஒரு ஆத்மா சேர்க்கறது, அது ஊழியம் வந்து சரியான ஊழியம் அல்ல. ஒரு ஊழியம் அப்படின்னா இங்கே வார்த்தை இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் அதை கவர்ச்சிக்கப்பட்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறது. வேதபாரர் பரிசேயருடைய வார்த்தைகள் அது வந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து மோசே சொன்னதை படித்து படித்து சொல்கிறாங்களே ஒழிய வெளிப்பாடு இல்லை. ஜனங்கள் வந்து வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள். அது இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமா அது அறிமுகம் ஆகும் பொழுது ஜனங்கள் இப்பொழுது திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது நமக்கு இந்த ஆன்லைன் மூலமாக வார்த்தையை கேட்கும் பொழுது நிறைய பேர் கேட்கிறாங்க. நேற்று இடத்துல பெங்களூர்ல இருந்து சிலர் பேசினாங்க. அவங்கள நான் பார்த்ததில்லை. நீங்க பெங்களூருக்கு வரணும், நீங்க 2-3 தங்கி இருக்கணும், எங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணுங்கிறாங்க. எனக்கு என்னென்ன புரியல. எனக்கு இந்த சபையை நடத்துக்கு தான் ஆண்டவர் ஹெல்த் கொடுத்துருக்கிறாரு. மேற்கொண்டு அங்கே இங்கே போகிறக்கு எனக்கு ஹெல்த் அவ்வளோ தூரம் இல்லை. ஆனால் அவங்க கூப்பிடுறாங்க. ஏனென்றால் வார்த்தையை நேசிப்பது நிமித்தமாக அவங்களுக்கு எப்படி கான்டாக்ட் கிடைக்கிறது, ஆன்லைன் மூலமாக கிடைக்குது. சுமார் 100 பெங்களூரில் உங்கள் மெசேஜை கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியல எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு சொல்லி. என்ன சென்றால் அது அந்த ஊழியமானது வார்த்தையினாலே அது கவர்ச்சிக்கப்பட வேண்டும். இங்கே வெளிப்பாடு இருக்கிறது. இந்த பாஸ்டருடைய மெசேஜில் வந்து ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்கிறது. அதுதான் நம்மளை வந்து ராப்சரில் கொண்டு சொல்லுங்க. அந்த நம்பிக்கை வரும் பொழுது அவங்க கேட்குறாங்க. இதை இயேசு கிறிஸ்துவில் வரும்பொழுது சதுசேர் பதிசேர் பிரசங்கத்தை காலகாலமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு திருப்தி செய்யலை, அவங்களுடைய ஆத்மாவை திருப்தி செய்யவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உபதேசமானது கிருபை பொருந்திய வசனங்களாக இருக்கிறது. அது அதிகாரமுடையதாகவும் வல்லமையுடையதாகவும் இருக்கிறது. அது அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுகிறதை அவர்கள் காணும் பொழுது இது அவர்கள இந்த வார்த்தை நிமித்தமாக ஜனங்கள் வருகிறாங்க. இதுதான் உண்மையாக சபையில ஆத்மா சேர்க்கப்படும். ஒருத்தரை போயிட்டு நம்ம கெஞ்ச கூடாது. சர்ச்சை விட்டு ஒருத்தர் போயிட்டாங்கன்னா நான் ஒரு முறை கேட்பேன், ஏன் வரலன்னு கேட்பேன். அது ரொம்ப நல்லா தெரிஞ்சு போனவங்கள கேட்க கூட மாட்டேன், ஒரு முறை கூட போன் பண்ண மாட்டேன். கொஞ்சம் சுமாரா இருக்கிறவங்களை வந்து நான் வந்து கேட்பேன், அவங்ககிட்ட வந்து ஏன் வரலன்னு. அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, அதுக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதுக்கு பிறகு அவங்களுடைய ஓன் டிசிஷன், அவங்களுடைய தீர்மானமானது அவங்களுடைய முடிவை நிர்ணயிக்கும். ஒரு மனுஷன் என்ன தீர்மானம் செய்யறானோ அதுதான் அவனுடைய முடிவு. நல்ல தீர்மானம் செய்தால் நல்ல முடிவு கிடைக்கும், கெட்ட தீர்மானம் செய்தால் தவறான ஒன்றை தெரிந்து கொண்டால் தவறான அது வந்து மரணத்தில் போய் முடிவடையும். முதல்ல ஸ்பிரிச்சுவல் டெத்து, பிறகு நேச்சுரல் டெத்தில் போய் அது முடியும். மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள். நல்லா தெரிஞ்சவனுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல மாட்டேன், போன் பண்ணவே மாட்டேன், ஏன் வரலன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா அவன் நல்லா அறிஞ்சு போகிறாங்க. நல்லா அறிஞ்சு போகிறவங்கள நம்ம வந்து எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தக்கூடாது. புதுசாக வர்றவங்களே நம்ம என்கரேஜ் பண்ண கேட்கலாம், ஏன் வரலன்னு கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கே இந்த வார்த்தையின் மேலே வாஞ்சியோடு வர வேண்டும். அதுதான் உண்மையாக சபைக்கு வருவது. இங்கே நீங்கள் சபைக்கு வருவதும் அப்படி தான் வரணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் அப்படி தான் வரணும், வார்த்தையின் மேல் வாஞ்சியோடு வரணும். இதுதான் ரியல் பிலீவர். இதுதான் ஆடுகள், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நம்ம ஆடுகள் வந்து இல்லைன்னா வேற ஒருத்தங்க வந்து தலையை காமிக்கும் பொழுது போகும், கடைசியில் நம்ம கசாப் கடைக்கு கொண்டு போவோம். நல்ல மேய்ப்பன் ஆடுகளை அங்கே மேய்த்து, பொருளுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீரண்டலை நடத்தி கடைசியில் தொழுவத்துக்கு கொண்டு சொல்லுவான், கர்த்தருடைய வீட்டுக்கு கொண்டு சொல்லுவான். ஹல்லேலூயா. இதுதான் நல்ல மேய்ப்பனை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆடுகள் வந்து கேதர் ஆகும், மேய்ப்பனை சுற்றிலும், இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை சுற்றிலும் நம்ம ஃபெலோஷிப் பண்ணுறோம். ஹல்லேலூயா. You are having fellowship around the revealed word of God. Hallelujah. இப்ப இயேசு கிறிஸ்து வேடா இருக்கிறார், அவரை சுற்றிலும் ஜனங்கள் ஐக்கியப்பட்டார்கள். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. 4 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். லூக்கா 8:4.
சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின
போது, சகல பட்டணங்களிலும், அவர் என்ன கலிலேயால பிரசங்கம் பண்றார், கொஞ்ச பேர் வராங்க, பின்பு ஜெருசலேம்ல பிரசங்கம் பண்றார், பின்பு சமாரியாவுக்கு போகிறார். அப்படி எல்லா இடத்துலையும் போகும் பொழுது திரளான ஜனங்கள் வந்து இப்பொழுது வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியமானது உச்சக்கட்டத்தை அடைகிறது, கிளைமேக்ஸ் அடைகிறது. அந்த நேரத்துல தான் அவர் இந்த உமையை சொல்லுகிறார். இந்த ஓமை என்னன்னா, இந்த பேரபிள் ஆஃப் த சோவர், விதைக்கிறவனை பற்றிய ஓமை. அந்த நேரத்தில் தான் சொல்கிறார். அவருடைய ஊழியத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாரும் வார்த்தையினாலே கவர்ச்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் வந்து பேரபிள் ஆஃப் த சோவரை சொல்லும் பொழுது, முதல் பேரபிள் அதுதான், 7 பேரபிள் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது த பேரபிள் ஆஃப் த சோவர், விதைக்கிறவனை பற்றியதான ஓமை. இயேசு கிறிஸ்துக்கு எல்லாரை பற்றியும் தெரியும், நமக்கு எல்லாரை பற்றியும் தெரியாது. அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய இதயத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யாரும் வந்து ஜீசஸ் கிறைஸ்துக்கு யாராவது ஒருத்தர் நபரை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரே அவனுடைய வாழ்க்கையினுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. தேவனுடைய சிந்தையிலேருந்து வந்திருக்கிறாங்களான்னு அவருக்கு தெரியும். கடைசியில் எங்கே போய் சேருவாங்கங்கிறதும் அவங்கள பார்த்த உடனே அவருக்கு தெரியும். ஆமென்.
ஆமென்.
எல்லாரை பற்றியும் அறிந்திருக்கிறார். எல்லா ஜனங்களையும் அறிந்திருக்கும் பொழுது அவர் அந்த திரளான கூட்டமாக ஜனங்களை பார்க்கும் பொழுது அங்கே 4 கேட்டகரிஸ் ஆஃப் லேண்ட் அங்கே இருக்கிறத பார்க்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாருமே வார்த்தைக்காக தான் வந்திருந்தாலும் கூட அதில் 4 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதை இயேசு பகுத்தறிந்து அவர் இந்த உண்மையை சொல்லுகிறார். அதே போல் நிறைய பேர் எங்கள் சர்ச்சைக்கு வர்றாங்க, சந்தோஷம்தான், கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பாங்களா, ரியல் பிலீவரா மாறுவாங்களா, 20 வருஷம் இருந்தவங்களும் பின்வாங்கி போக முடியும், 30 வருஷம் இருந்தவங்களும் பின்வாங்கி போக முடியும், பாஸ்டருடைய ஊழியத்தில் ஆரம்பத்தில் இருந்து இருந்தவங்களும் பின்வாங்கி போக முடியும். உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, உங்களுக்கு ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் வரும் பொழுது நீங்க ஸ்டாண்ட் பண்ண முடியாது. என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க, ஃபேக்ட், இது வரைக்கும் அது ஃபேக்டா இருக்கு, இனிமேலும் அப்படிதான் இருக்கும். ஆனால் தேவனால முன்குறிக்கப்பட்டவங்க அவங்க நிலைச்சு நிற்பாங்க. ஹல்லேலூயா. கிதியனுக்கு ஆண்டவர் 300 பேரை கொடுத்தார், 32,000 பேர் வந்தாங்க, அதுல கடைசியில 300 பேர் தான், 22,000 பேர் பயத்துல போயிட்டான், இப்பொழுது 10,000 பேர் இருக்காங்க, இது கூட ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நீ தண்ணீரண்டை கொண்டு போ என்று சொல்லும் பொழுது அங்கே வந்து அவங்க தண்ணீரை கையில அள்ளி அவங்க வந்து அதை நாயை போல நக்கி குடிக்கிறவங்க 300 பீப்புள். அந்த 300 பீப்புளை நீ செப்பரேட் பண்ணு, மற்ற எல்லாரையும் அனுப்பிடுன்ட்டாரு. 32,300 வடிகட்டி வடிகட்டி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி கடைசியா 300 பேர். இயேசு கிறிஸ்து உள்ளத்துல 40,000 பேர் அவர் பிரசங்கத்தை கேட்டாங்க, அவரை சுற்றிலும் வந்தாங்க. கடைசியா அவருக்கு தேர்னது 120 தான். மோசஸ் வந்து என்ன நிறைய பேரை வழி நடத்தி கொண்டு போனா, கிட்டத்தட்ட 600,000 பேரை வழி நடத்தி கொண்டு போகும் பொழுது ஜோஷுவா காலேப் தவிர மற்ற எல்லாரும் இந்த 20 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருடைய பிரேதங்களும் வனாந்தத்தில் விழுந்து போனது. 1 to 2 தான். அதை வச்சுதான் 1 in a million செய்தியை கொடுத்திருக்கிறார். 1,000,000 என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அவர் வந்து தள்ளான ஜனங்கள் வரணும்னே அவர் ரொம்ப பெருமைப்பட்டல, அவர் ரொம்ப வந்து அதை குறிச்சு ரொம்ப பெருமையா பேசிக்கல, தன்னை போஸ் பண்ணி கொள்ளல. இயேசு கிறிஸ்து என்னைக்குமே தன்னை போஸ் பண்ண மாட்டார். அவருக்கு உண்மை நிலைமை என்னன்னு பார்ப்பார். அதே போல நம்மளை போஸ் பண்ணக்கூடாது, நம்முடைய உண்மை நிலைமை என்னங்கிறத பார்க்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சா கர்த்தருக்கு போய் சோதனை செலுத்துங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், ஆண்டவர் என்னை மேலே கொண்டார், போஸ் பண்ணக்கூடாது. இப்பொழுது என்ன செய்ய, ஆண்டவர் தன்னை போஸ் பண்ணல, அவர் என்ன செஞ்சார், இந்த ஓமையை சொல்லும் பொழுது அங்கே 4 categories ஆஃப் லேண்ட் அங்கே இருக்குது, 4 விதமான நலங்கள் அங்கே லேண்ட் இருக்கிறது. அதான் இது என்ன, இந்த ஹார்ட் கண்டிஷன் ஆஃப் த 4 kinds ஆஃப் பீப்புள், அவங்களுடைய இருதயத்தினுடைய நிலைமை என்ன என்று பார்க்கிறான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், மனுஷன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் இருதயத்தின் நிலைமை என்ன என்பதை இயேசு கிறிஸ்து பார்த்ததுனாலே அவர் இவ்விதமான ஓமையை அப்பொழுது சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஹல்லேலூயா. 4 kinds ஆஃப் பிளான்ஸ் குறித்து பேசுகிறார். அதனால் இந்த ஓமை முதலாவது ஓமை இண்டிவிஜுவலாக இருக்கிறது, அது தனிப்பட்ட மனுஷனை குறித்ததாக இருக்கிறது. ரெண்டாவது ஓமை டேஸ் அண்ட் வீட், இதை களையை பற்றிய கோதுமை பற்றிய ஓமை வந்து அது டெஸ்பென்சேஷனல் லெவலில் இருக்கிறது. அது பெண்டேகாஸ்லேருந்து ஆரம்பித்து உலகத்தின் முடிவு வரைக்கும் போகுது, அது வந்து டெஸ்பென்சேஷனல் லெவலாக இருக்குது. இது வந்து தனிப்பட்ட லெவலில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு ஓமை வந்து தனிப்பட்ட லெவலில் இருக்கா, அல்லது சர்ச் லெவலில் இருக்கா, அல்லது ஏஜ் லெவலில் இருக்கா, அல்லது டெஸ்பென்சேஷன் லெவலில் இருக்கிறதா என்பதை நம்ம அறிய வேண்டும். இது வந்து இண்டிவிஜுவல் லெவலாக இருக்கிறது. இப்பொழுது இந்த ஓமையை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான், அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது.
இந்த ஓமையை வந்து உலகத்தில் இருக்க எல்லா பிரீச்சரும் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃபெமிலியர் பேரபிள், எல்லாருக்குமே தெரிந்தது. நானும் சில முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது எப்படி சொல்லுகிறேங்க, இதை கவனிங்க. தோஸ் பை த வே சைடு, இதை வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், எ சோவர் வென்ட் அவுட் டு சோ ஹி சீடு, விதைக்கிறவன் விதையை விதைக்கும்படியாக புறப்பட்டான். ஹல்லேலூயா. விதைக்கிறவன் யாரு? லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா.
ஆமென்.
விதை என்னது? தேவனுடைய வசனம். ஆமென்.
ஆமென்.
நலம் என்னது? நம்முடைய ஹார்ட் ஆயிருக்கு. ரெயின் என்னது? ரெயின் மழை, மழை வந்தால் தான் முடிக்கும். ரெயின் 2 rains இருக்குது, ஃபார்மர் ரெயின், லேட்டர் ரெயின், முன்மாறி பின்மாறி. ஃபார்மர் ரெயின் வந்து அது விதையை முளைக்க செய்து வளர செய்கிறது. ஹார்வெஸ்டைன், அது கதிர் வரும் பொழுது மழை பெய்யணும், அப்பொழுது அந்த வித்து முதிர்ச்சி அடைகிறது. விதமாக ஒரு விவசாயி விதையை விதைக்க புறப்படும் பொழுது, நிலத்தை உழுது அங்கே விதை விதைக்கும் பொழுது, அது 4 kinds ஆஃப் லேண்ட் இருக்குது. அவனுக்கு ஒரு பெரிய லேண்ட் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். அந்த பெரிய லேண்டில் வந்து எல்லாமே நல்ல நிலமா இல்லை, சில இடம் நல்ல நிலமா இருக்கு, பண்படுத்த நல்லா அது உழுதா அப்படியே மண் வந்து போலி அப்படி பொப்பிக்கிட்டு வருவோம், அது ரொம்ப லூஸ் கிரவுண்டாக இருக்கும், விதை போட்டால் நல்லா பிடிக்கும். சில இடத்துல முள் இருக்கிறது, சில இடங்கள் வந்து கொஞ்சம் கற்பாறை இருக்குது, பாறை இருக்கு, உள்ள பாறை இருக்கு, மேலே மண் இருக்குது, சில இதில் ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகுது, அந்த வழியாக ஒரு சின்ன அது பாதை போகிறதுக்கு ஜனங்கள் நடந்து போகிறாங்க, அந்த பாதையும் இருக்கிறது. இவ்விதமாக அந்த லேண்டு ஒரு பெரிய லேண்டு, நிலம் வந்து உலகம், இது அது 4 kinds ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதமான 4 விதமான நிலங்கள் இருக்கிறது. அவன் எல்லா இடத்துலேருந்து தான் விதை விதைக்கிறான். வார்த்தையானது எல்லாருக்கும் தான் சொல்லப்படுது. நல்லோர் பொல்லார் எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. மோசே வந்து ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுதும் எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்றான். அதுல வந்து கீழ்ப்படியாத ஆத்மாக்களும் இருக்குது, அவங்களுக்கும் ஆசீர்வாதம் சொல்லப்படதான் செய்யுது. அதே போல சாபத்தை சொல்லும் பொழுது அங்க கீழ்ப்படுகிற ஆத்மாக்களும் இருக்குது, அவங்களுக்கும் அது சொல்லப்படுதுன்னா எச்சரிப்பா சொல்லப்படுது. அதே போலதான் மெசேஜ் பிளஸ்ஸிங் என்னன்னா, பிளஸ்ஸிங் எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் கொடுக்கப்படுகிறது, எச்சரிப்பும் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுது. எச்சரிப்பு கொடுக்கும்போது நாலு பேருக்கு சீரட் இருப்பாங்க, பாஸ்டர் பிரசங்க பண்ணி எச்சரிக்கும் பொழுது எல்லாரும் சேர்த்து எச்சரிக்கும். அப்ப எல்லாரும் மோசமானவங்க கிடையாது. அதே போல ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது ஒரு சிலர் வந்து கீழ்ப்படியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் ஆசீர்வாதம் செல்லுபடி ஆகுமா? ஆகாது. ஜென்ரலா அது அறிவிக்கப்படுது. பல ஏற்பாடுல தீர்க்கதரிசிகள் அப்படிதான் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போலதான் இன்னைக்கு மெசேஜ் என்னன்னா, எல்லாருக்கும் தான் சொல்லப்படுது, ஆனா நம்முடைய ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அது அதுக்கேற்ற பலனை கொண்டு வரும். விதை வந்து சேம் தான், விதையில மிஸ்டேக் இல்லை, எல்லாமே நல்ல விதை தான். மெசேஜ் ஹல்லேலூயா, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, ரிவீல்டு வேர்டு, அதுதான் எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் அறிவிக்கப்படுகிறது. விதையில மிஸ்டேக் இல்லை, விதைக்கிறவன் மிஸ்டேக் இல்லை. விதைக்கிறவன் மனுஷகுமாரன் என்று சொல்லப்படுது, சன் ஆஃப் மேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில வந்திருக்கிறோம். ஆமென்,
ஆமென்.
விதைக்கிறவர் வந்து மனுஷகுமாரன், நல்ல விதைகள், தி மெசேஜ் ஆஃப் தி ஹவர். இன்னைக்கு நிலமானது வேல்டு வந்து நிலம் வந்து இன்னைக்கு பிரைட் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மள என்ன பலன் கொடுக்குதுன்னு பார்க்கணும். கர்த்தருடைய கிருபையினால அதிக வருஷங்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன், அதிக பிரசங்களை பண்ணி கொண்டிருக்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் பலனை எதிர்பார்க்கிறேன். நம்ம கொடுக்குற மெசேஜ் என்ன எஃபெக்டை கொண்டு வரும்? அது ஜனங்களை ஆவிக்குரிய பிரமாக மாற்றுகிறதா, அவங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணுகிறதா, ஸ்பிரிச்சுவல் பீப்புளா மாற்றுதா, அவங்க ரேப்சர்ல வருவாங்களா, அங்கே நம்ம பார்க்க முடியுமா? தேவனால் அழைக்கப்பட்ட போதகர்களும் இருக்கிறாங்க, அழைக்கப்படாத போதகர்களும் இருக்கிறாங்க. அழைக்கப்பட்ட போதகர் காம்ப்ரமைசிங் ஆக மாட்டார், அதுதான் வித்தியாசம். தேவனால் அழைக்கப்பட்ட போதகர் வந்து எந்த விதத்திலும் அவர் பெண்ட் பண்ண மாட்டார், வலது புறமோ இடது புறமோ சாய மாட்டார். அவர் அந்த வார்த்தை எப்படி போதோ அப்படிதான் போயிட்டு இருப்பார், காம்ப்ரமைசிங் ஆக மாட்டார். ஆனால் அழைக்கப்படாத போதகர் பீலியாம் போல, அவன் வந்து பிழைப்பு தொழிலுக்காக, அவன் பணத்துக்காக ஆசைப்படுவான், ஜனங்களை பிரியப்படுத்துவான், ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் பெண்ட் பண்ணுவான். அதுதான் வந்து அழைக்கப்படாத போதகர் பீலியாம் அப்படியாப்பட்டவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால நான் மோசஸ் வந்து ரியல் ப்ராஃபிட், எந்த விதத்திலும் காம்ப்ரமைசிங் ஆக மாட்டான். இதுதான் வந்து தேவனால் அழைக்கப்பட்ட போதகரா அல்லது அல்லையான்னு பார்க்கணும். அவருக்கு அந்த கிப்ட் இருக்கும், தேவனுடைய வார்த்தையை பகுத்து போதிக்கிற கிப்ட் இருக்கும். ஆண்டவர் அந்த கிப்ட் கொடுக்காம அவரை பாஸ்டர் ஆக்க முடியாது. அந்த வரத்தை சுற்றி தான் ஜனங்கள் ஐக்கியப்படுகிறார்கள். அழைக்கப்படாத போதகருக்கு வந்து பிரசங்கம் பண்ண தெரியாது. அவர் பிரசங்கத்தை ஒரு பிரசங்கத்தை கேட்ட பிறகு ரெண்டாவது பிரசங்கத்தை நம்ம கேட்க முடியாது. அதுல எந்த விதமான அங்க வந்து வெளிப்பாடு இல்லாம இருக்கும். இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய காரியம். இந்த ஊழியம் தேவனால அங்க ஏற்படுத்தப்பட்டதா, இந்த பாஸ்டர் தேவனால அழைக்கப்பட்டாரா, இந்த பாஸ்டர் வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்றாரா, அந்த நிச்சயத்தை நம்ம உடையவளா இருந்து இங்க கொடுக்கப்படுகிற வார்த்தையை நம்முடைய ஆத்மாவை திருப்தி செய்யுதா, இதை நம்ம மேல கொண்டு சொல்லுவதுக்கு இது போதுமான செய்தியா இருக்கிறதா, அதை பார்க்காம இருக்கிறவங்க பின்வாங்கி போவாங்க. கர்த்தர் இம்மட்டும் இந்த ஊழியத்தை உறுதிப்படுத்தி வந்திருக்கிறார். வார்த்தையானது இங்க இருந்து புல்பில் இருந்து புறப்பட்டு செல்கிறது, அது இப்ப அதிக தூரம் போகிறது, அநேக ஆத்மாக்களை போஷிக்கிறது என்று சொல்லி நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா சிலர் வார்த்தையை விட்டு விலகும் பொழுது, கொஞ்சம் வந்து வலது புறம் இடம் சாயும் போது நமக்கு வேதனை கொடுக்கும். சிலர் சந்தோஷப்படுத்தலாம், சிலர் வேதனைப்படுத்தலாம். அதிக வேதனை பாஸ்டருக்கு அதிக வேதனை கொடுக்கிறவங்களும் இருப்பார்கள். ஒரு ஆத்மா கீழ்ப்படியாம போயிட்டு இப்பொழுது அவங்களுக்கு வேதனை கொடுக்கும். அதான் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை சரியா வளர்க்கணும். நீங்க சரியா வளர்க்கலன்னா உங்களுக்கு மட்டும் வேதனை இல்லை, பாஸ்டருக்கும் வேதனை. பாஸ்டருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பெயினை கொடுக்குறீங்க. பிள்ளைகளை நல்ல மாதிரி வளர்த்து நல்லதில் வந்துச்சுன்னா உங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அதே போல நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய பிரம்மா நம்ம ஜீவித்தா பாஸ்டருக்கு சந்தோஷம், ஆவிக்குரிய பிரம்மா ஜீவிக்காத அப்படி இருந்தா பாஸ்டருக்கு வேதனையை கொடுக்க வேண்டியதாக வரும். ஆண்டவருக்கு வேதனை, இதெல்லாம் பாஸ்டருக்கு வேதனை, எல்லாருக்கும் வேதனை. நம்ம சபை ஆவிக்குரிய சபையா இருக்க வேண்டும், வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்துல காத்திருந்து நம்ம அற்புதங்களை பெற வேண்டும். ஆமென். இதான் வந்து நல்ல நல்ல நிலமா இருக்கிறது. இங்க வந்து ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் கிரவுண்ட் இருக்கிறது. ஒண்ணு வழியருகே விதைக்க, வழியருகே உள்ள விதை, அந்த அந்த நிலத்துல ஒரு ஒத்தடி பாதை போகுது. ஜனங்கள் எல்லாம் நடந்து நடந்து போறதுனால அந்த லேண்ட் வந்து ஹார்டா மாறுது, அது கல்லு மாறி மாறுது. அது ஹார்டா மாறினால அங்கேயும் விதை விதைக்கும் பொழுது என்ன ஏற்படுது? ஆகாயத்து பறவைகள் வந்து புரியும். அது மண்ணு உள்ள போகாது, மேலே கிடக்கும். ஆகாயத்து பறவைகள் காகம் புறா வந்து அது வந்து அங்க வந்து அந்த அதை பொறுக்கி கொண்டு போயிரும். அதனால எந்த விதமான பலனும் கிடைக்காது. அந்த வசந்த வாசிக்கலாம் அஞ்சாம் வசனம்.
விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது.
சில விதைகள் வந்து அங்க வழி அருகே விழுந்து மிதி உண்டது. ஜனங்கள் அது மேல பாஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்கிறாங்க. அதனால அது மிதி உண்டுகிறது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது. அது மிதிச்சாலும் மண்ணுக்குள்ள போகாது, அது மேலதான் இருக்கும். ஆகாயத்து பறவைகள் வந்து ஈஸியா அதை பொறுக்கி கொண்டு போகிறது. இட் வாஸ் ட்ராடன் டவுன் அண்ட் த ஃபவுல்ஸ் ஆஃப் த ஏர் டிவோர்ட் இட். இது ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது. அதுதான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய முடிவு நியாய தீர்ப்பு. வார்த்தையை கேட்டாலும் நியாய தீர்ப்பிலே முடிவடைகிறார்கள். They ended up in judgment. அவங்க விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம்? நான் நினைச்சேன் ஒரு பாஸ்டர் வேலை என்ன வேலை, வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும், ராபோஜனம் கொடுக்கணும், கல்யாணத்தை நடத்தணும், குழந்தைய பிரதிஷ்டை பண்ணணும், சாவடக்கம் பண்ணணும், வீடை பிரதிஷ்டை பண்ணணும், எல்லா வேலையும் ஆண்டோட கிருபையினால இதுவரைக்கும் செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதெல்லாம் பாஸ்டருடைய டியூட்டி. யாருக்காவது பிரச்சனைன்னா அவங்களை வந்து ஆலோசனை சொல்லணும். இதெல்லாம் என் மேலே விழுந்த கடமையாக இருக்குது. அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், அவங்க வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க, இதெல்லாமே சர்ச்சைக்கும் வர்றாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு பின்பு த டெவில் டேக்ஸ் இட் அவே ஃப்ரம் தம். வார்த்தை அவங்களுக்குள்ளே அவங்க இதயத்தில் வார்த்தை விதைக்கப்படுது. ப்ரீச்சிங் பண்ணும்பொழுது வார்த்தை விதைக்கப்படுகிறது. டெவில் வந்து பிசாசு வந்து அதை எடுத்துக்கொண்டு போகிறான். இப்போ தானே ஞானஸ்தானம் கொடுத்தோம், ஒரு மாதம் கூட சர்ச்சைக்கு வரலையே, ஒரு மாதத்துக்குள்ள ஆளை காணலையே. ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் ரெண்டு வருஷம் ஒழுங்கா வந்தாங்க. ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அங்க என்ன சொன்னா அதுக்கு பிறகு ஒரு மாசம் கூட வரலையே இந்த ஆத்துமா. பிசாசு வந்து விதையை பொறுக்கிட்டு போயிருந்தோம். அவங்க 2 இயர்ஸ் ஒழுங்கா வந்தாங்கன்னு ஞானஸ்தானம் கொடுத்தோம். ஆனா இப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்து ஒரு மாசம் அவங்களால கண்டினியூ பண்ண முடியலையே. பிசாசு வந்து இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போவோம். The devil takes it away from them. அந்த வார்த்தையை பிசாசு எடுத்துக்கொண்டு போகிறான். நமக்கு வார்த்தையின் மேல அதிக வாஞ்சையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். ஹல்லேலூயா. சில 30-40 வருஷம் ஆலும் பாஸ்டருடைய மனசு என்னங்கிறத புரிய முடியாது. பாஸ்டர் என்ன நோக்கத்துல என்ன எய்மில் இந்த சபையை நடத்துறாரு, அது அவங்களுக்கு 30-40 வருஷம் அந்த விட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. என்ன அது புதுமையா இருக்கும். பாஸ்டருடைய மோட்டிவ் என்ன, பாஸ்டருடைய அட்ஜெக்டிவ் என்ன, அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிடணும். இப்பொழுது என்ன செய்யணும், விதை வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை நம்ம கண்கொடுது. அவங்களுக்கு ஹங்கர் அண்ட் தேஸ்ட் இல்லை. தேவனுடைய வார்த்தையின் மேல பசி தாகம் இல்லை. தேவனுடைய வார்த்தையில இன்ட்ரெஸ்டே இல்லாம பல வருஷம் வராங்க. இதான் வழி அருகே விதைக்கணும். இன்ட்ரெஸ்டே இல்லாம வரலாம். அவங்க அம்மா அப்பாக்காக வரலாம், அல்லது வந்து புருஷனுக்காக மனைவி வரலாம், அல்லது மனைவிக்காக புருஷன் வரலாம். இன்ட்ரெஸ்டே இல்லாம வர்றாங்க. இதான் வழி அருகே அதுக்கு. அதனால ஒரு நாள் ஒரு சூழலை வரும் பொழுது அவங்க அப்படியே போயிடுவாங்க. ஆகாயத்து பறவைகள் சாத்தான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சூழலை கொண்டு வந்து அவங்கள அப்படியே கொண்டு, ஏன்னா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம தானே வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஈஸியா வந்து சாத்தான் வந்து அவங்கள கொண்டு போயிட முடியும். அந்த வெளிப்பாடுகளை கொஞ்சம் கேட்ட வசனங்களையும் கூட எடுத்து போட்டு அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டா வார்த்தையை மறந்து உலப்புறமா ஜீவிப்பாங்க. என்ன இது இப்படி இருக்குது? அதுதான் இவ்வளவு நாள வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. மத்திய 5:6
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Blessed are those who are hunger and thirst for righteousness. They shall be satisfied. அப்படி என்று சொல்லப்படும். நீதியின் மேல் பசிதாகம் வேணும். பாஸ்டர் இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுக்கிறார், நம்முடைய ஆத்மாக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது, என்ன காரியங்களை, என்ன தீமில் அவர் பிரசங்கம் பண்றார், எந்த காரியத்தை நம்ம அறிய வேண்டும் என்று கர்த்தர் பசுத்தாவியானவர் நமக்கு சொல்லுகிறார், நம்ம எதுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதனோடு வாஞ்சியோடு கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு கூட வருகின்றது. அவங்களுடைய ஆத்மா இந்த இடத்துல கொண்டு போகும் பொழுது நீங்க திருப்தி அடைந்தவர்களாக போவீர்கள், அல்லது வந்த மாதிரியே போறது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை, தேவனுடைய வார்த்தையில இன்ட்ரெஸ்ட் இல்லை. எவ்வளவு நல்ல செய்தியை கொடுத்தாலும், ஆவிக்குரிய செய்தியை கொடுத்தாலும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் வராது. இதுதான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து ரிசீவ் பண்ண வேண்டும்.
ஆமென்.
இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிசீவ் த வேர்ட். முக்கியமான காரியம் என்னென்றால் தேவனுடைய வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணணும். இது ரிசீவ் பண்ணாது, இது வழி அருகே இருக்கும் பொழுது அது தரைக்குள்ள போகாது, அது மேலதான் கிடக்கும், ரிசீவ் பண்ணாது. ஒன்றரை மணி நேரம் பேசினாலும் ஒன்னையும் ரிசீவ் பண்ணாது. உங்களுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டு, அவங்களுடைய வீடு, அவங்களுடைய ஜாப்பு, இத பல காரியங்கள் வரும் பொழுது அதுல இன்ட்ரெஸ்ட் போயிடும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இன்ட்ரெஸ்ட் போயிடும், இதுல இன்ட்ரெஸ்ட் வராது. நான் பிராக்டிக்கலா சொல்றேன், உங்கள் ஹார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, அதை இம்பார்ட்டண்டாக நினைக்கிறீங்களா, அல்லது வேற காரியங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போதா, அதில் போகிற நாட்டம் இதில் வராது. இதுதான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இது வந்து வார்த்தையை ஹார்ட்ல ரிசீவ் பண்ணவே இல்லை. காதால கேட்குறாங்க ஆனால் ரிசீவ் பண்ணலை. அதனால என்ன சொன்னால் பிசாசு அவங்களை விட்டு எடுத்து போன. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், த கிரேட் சீக்ரெட் இன் த பேக் பார்ட் ஆஃப் கிரைஸ்ட் is put in the heart of the bride. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையில இருந்த ரகசியங்கள், அவருடைய சிந்தையில மறைந்திருந்த கிரேட் சீக்ரெட், அந்த மகத்தான ரகசியங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்முடைய ஹார்ட்ல போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. Put in the heart of the bride. இன்னைக்கு நமக்குள்ள அது வந்திருக்கு. இன்னைக்கு இது கிரேட் சீக்ரெட் இல்ல, இது வரைக்கும் ஆண்டவர் தம்முடைய சிந்தையில மறைத்து வைத்திருந்தார், இன்னைக்கு முத்திரைகளை திறந்து நமக்கு ஓபன் பண்ணி இருக்கிறார். இந்த கிரேட் சீக்ரெட் வந்து என்னுடைய இதயத்துக்குள்ள வந்திருக்குது. இதுதான் அழியாத பொக்கிஷம். ஹல்லேலூயா. என்னுடைய ஹார்ட்ல இந்த வேர்டு மறைஞ்சி இருக்குது, இது வந்து வெளியே தான் கிடக்குது, இது மண்ணுக்குள்ள மறையல, அதனால முளைக்க சான்ஸ் கிடையாது. இது பறவைகள் வந்து பொறுக்கி விடும், மண்ணுக்குள்ள இருந்தா பொறுக்க முடியாது. அது நம்முடைய ஹார்ட்டுக்குள்ள அந்த சீக்ரெட்டை ரிசீவ் பண்ணா சாத்தா வந்து எடுக்க முடியாது. அது மேலே தானே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே வந்துட்டு, இன்ட்ரெஸ்ட் இல்லாம பல வருஷங்கள் நீங்க வரலாம். எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலரை சொல்றதுக்காக எல்லாரையும் சொல்ல வேண்டி வரும். பொதுவா அது எல்லாருக்கும் சொல்லப்படுது. இது யார் யாருக்கு அது வந்து சம்பந்தப்படுதோ அவங்கவுங்களுக்கு அது வந்து ஆண்டவர் பேசுவார். அதனால பாருங்க என்ன சொன்னா, இது உள்ளேயே ரிசீவ் ஆகல, மண்ணுக்குள்ளே அது போகல, எப்படி முளைக்கும் அது? இன்னைக்கு கிரேட் சீக்ரெட், இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவன் தம்முடைய சிந்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தி பிரைட் ஹஸ் தி மைண்ட் ஆஃப் God. ஹல்லேலூயா. நமக்கு இருதயத்துக்குள்ள அந்த பொக்கிஷம் இருக்கிறது, அந்த அழிவில்லாத பொக்கிஷம் இருக்கிறது. அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம், ஹார்ட்டுக்குள்ள அது மறைஞ்சிருக்கு. ஆமென்.
ஆமென்.
அந்த God's mind இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கிறது. பிளான்டட் பை தி சோபர் இன் தி ஹார்ட் ஆஃப் தி பிரைட். ஆண்டவர் ஒரு அனாயிட்டட் பாஸ்டர் மூலமாக அவர் வந்து உங்களை இதயத்திலே அந்த விதைக்கிறார். இப்பொழுது விதைக்கப்படுது. ஹல்லேலூயா. எவ்வளவு சிலாக்கியம் உள்ள ஜனங்கள் தானே. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 13 வசனத்தை வாசிக்கலாம்.
கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள்.
சரி, அவங்க அந்த கற்பாறையான இடத்துல இருக்குது, அந்த லேண்டுக்குள்ள பாறை இருக்கு. சென்னையிலையும் சில இடங்கள்ல அப்படி இருக்கும், மேலே கொஞ்சம் மண் இருக்கும், உள்ள பாறை இருக்கும். அந்த பாறையை வெடி வச்சு தகத்து தான் அசிபாரம் போடணும், அல்லது அதில் விவசாயம் செய்யணும்னா கீழே இருக்க பாறையை வந்து தகத்து மண்ணை நிரப்பி தான் விவசாயம் செய்யணும். அந்த பாறை மறைஞ்சிருக்கும், கொஞ்சம் தோண்டுனா உள்ள பாறை இருக்கும். ஒரு அடி ரெண்டு அடி தோண்டினா பாறை இருக்கும். அப்போ தான் யோசிப்பாங்க, நம்ம பாறையான நிலத்தை வாங்கிட்டோமே, விவசாயம் செய்ய முடியாது. அது பாறையானது மேலே கொஞ்சம் மண் இருக்கும், இதுல போய் விதை விழுந்த உடனே அந்த மண்ணுல வந்து என்ன செய்யறால் அது முளைக்கிறது, ஜெர்மிடேஷன் ஆகிறது. ஆனா வழி அருகே இருந்த விதை முளைக்கவே இல்லை. இது முளைக்குது, ஆனா வேர் விடும் பொழுது வெயில் அடிக்கும் பொழுது என்ன ஆகுறது, பாறை வந்து சூடாயிருது. பாறை சூடான உடனே மண் வந்து வறுத்த மண் மாதிரி அது சூடாகும் பொழுது வேர் வந்து தீஞ்சி போகும், அது மேற்கொண்டு வளராது. கொஞ்சம் ரெண்டு இலை விடும், அது கூட பட்டு போயிடும். காரணம் பாறையில் அந்த ஹீட் வரும் பொழுது அது வந்து தீஞ்சு போக செய்கிறது. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சவிதமாய் சொல்லுகிறார். அது வந்து யாரை குறிக்கிறது அப்படி சொன்னா எமோஷனல் கிறிஸ்டியன்ஸ். கேட்ட உடனே ஜம்ப் பண்ணுவாங்க, குதிப்பாங்க. பாஸ்டர் என்ன சொன்ன மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு, போன் பண்ணி வேற சொல்லுவாங்க. நான் எங்கேயாவது அவசரமா போயிட்டு இருப்பேன், போன் அடிக்கும், நம்ம வண்டியை நிறுத்திட்டு கேட்டா அவங்க மெசேஜ் ரொம்ப கேட்டோம், ரொம்ப ஆசீர்வாதமா இருந்து என்ன, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பிறகு பார்த்தா ஆளங்க காணாது. நான் இப்படிலாம் சொன்னாரு, இதுதான் வந்து கற்பாறையின் மேல விதிக்கும். இப்ப சர்ச்சை விட்டு போனவங்க எல்லாருமே கடந்த நாள்ல பின்வாங்கி போனவங்க எல்லாருமே முதல்ல நல்லா தான் இருந்தாங்க. அத்தனை பேரும் பாராட்டினாங்க தான், மெசேஜை பாராட்டினாங்க தான். நம்ம சர்ச்சை போல எந்த சர்ச்சையும் கிடையாது. இங்கே ஆண்டவர் வந்து நல்ல வார்த்தையை வெளிப்படுத்துறார், ஒழுங்குக்கிறமா இருக்கணும், எல்லாரும் வாயார புகழ்ந்தவங்க தான். இப்போ எங்கே போய் இருக்கிறாங்க, இப்போ அவங்களுடைய ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன செய்யுது, அதை விட மேலே தான் போயிட்டு இருக்க முடியும். இது டவுன் ஆகலை, அவங்க தான் டவுன் ஆகியிருக்கிறாங்க. ட்ரெயின் ஆனது போயிட்டே இருக்குது, அது டெல்லியை நோக்கி போயிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் இறங்கிட்டா ஒன்றும் செய்ய முடியாது, அது போயிட்டு தான் இருக்கும். அதே போல மினிஸ்ட்ரி போயிட்டு தான் இருக்குது, வார்த்தை ரிவீல் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு நாளில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், நாக்கு என்ன செய்யுது, இப்படி அப்படிமா இருக்கு. நம்ம ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஹல்லேலூயா, ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். டவுன் ஆகக்கூடாது, பேக் ஸ்லைடிங் ஆகக்கூடாது. இது ஒரு எமோஷன், அவங்க எமோஷனில் சொல்லியிருக்கிறாங்க, உண்மையிலே சொன்னால் அப்படி போயிருக்க மாட்டாங்க. எல்லாருமே அத்தனை பேருமே அத்தனை பேரும் ஒரு நாள்ல ரொம்ப சந்தோஷமா வார்த்தையில களி கூர்ந்தவங்க தான். மெசேஜை கேட்டு துள்ளுனாங்க, களி கூர்ந்தாங்க. மெசேஜ் வர வரது அட்வான்ஸ் ஆகி தான் போயிட்டு இருக்குது. ஆனா இப்போ அவங்களால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ஏன் இல்லை, ஏன் அங்க அதுல நிலைச்சிருக்க முடியல. இது கற்பாறையில விழுந்த விதையா இருக்குது, மண் இருக்குது, கொஞ்சம் முளைச்சிச்சு. ஆனா வெயில் வரும் பொழுது அது தீஞ்சி போகிறது. They are full emotion, enjoying everything, but they have no root. இதோ அவள் வந்து சந்தோஷப்படுறாங்க, ஆனால் ரூட் இல்லை, வேர் இல்லையே. ஆழம் அங்கே பாலமாக வேர் போடுறதுக்கு மண் இல்லை. அதே போல் நம்ம டீப்பாக இன்னைக்கு ரூட் போட்டிருக்கோம், ஹல்லேலூயா. என்ன ஒன்று அது நல்ல அது பலன் கொடுக்கும். நம்ம டீப்பாக அங்கே ரூட்டுக்கு கீழே இறங்கியிருக்கேன், ஹல்லேலூயா. ரூட்டுக்கு கீழே டீப்பாக போயிருக்குது, மேலே நல்ல பச்சை பச்சைன்னு வருது, பலன் கொடுக்குது. ஏன்னா காரணம் அங்கே கற்பாறை இல்லை. அந்த கற்பாறை இருந்ததென்றால் அது வந்து தீஞ்சி போகும். அவங்க வந்து நல்ல கிறிஸ்தவங்களா தெரிவாங்க, ரொம்ப நல்ல பிரதர், நான் எவ்வளவோ சாட்சி கொடுப்பேன், சபை நடுவில் கூட சாட்சி கொடுப்பேன், ரொம்ப நல்ல பிரதர், கிரேட் கிறிஸ்டியன், அப்படிலாம் பாராட்டு வாங்கின பிறகு என்ன ஏற்படும் என்றால், அவங்களுடைய வாழ்க்கையில் ட்ரையல்ஸ் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, அந்த வெயில் ஏறும் பொழுது என்ன ஏற்படுது என்றால், அவங்களால அதை ஓவர் கம் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு ஓவர் கம்மர்ஸா இருக்கிறோம், ஹல்லேலூயா, ஓவர் கம்மர்ஸ். ஜெயங்குளிரவனுக்கு தான் ஆசீர்வாதம் உண்டு. ஜெயங்குளிரன் எவனோ அவனுக்கு நான் என்ன, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல, ஜெயங்குளிரன் எவனோ அவனுக்கு நான் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். வெளிப்படுதல் 3:21 ஆண்டு சொல்கிறார், எல்லாருமே The promise is for the overcomers. யாருக்கு ஏழு சபை காலங்களிலேயும் கர்த்தர் என்ன சொல்கிறார், அந்த ஜெயங்குளிரன் எவனோ, ஜெயங்குளிரன் இஸ் ஒன்லி ஃபார் த ஓவர் கம்மர்ஸ். பல்லவராஜன் யாருக்கு, ஓவர் கம்மர்ஸ். எதை ஓவர் பண்ண பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் வருகிற ட்ரையல்ஸ் நீங்க ஓவர் கம் பண்ணணும். ஹல்லேலூயா. சாத்தான் ட்ரையல்ஸ் கொண்டு வருவான். என்ன ட்ரையல்ஸ், வியாதி வரலாம், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம், கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், எல்லாமே வரும். ஒரு அம்மாவை சர்ச்சைக்கு வரலன்னு ஏன் வரலன்னு கேள்விப்பட்டேன்னா, அவங்க மகன் வந்து மேலையும் கீழே போயிட்டு வந்தான், சின்ன பிள்ளைகள் சண்டை போட்டது, அவங்கள நான் வார்ன் பண்ணேன். அந்த நேரத்தில் அந்த பையன் அங்கே வந்தான், அப்படி நான் உங்களை வான் பண்ணிட்டு சொல்ல, இவனும் வந்து கீழே மேலே போயிட்டு வரான்டே, நீட ஒழுங்கா நீ ஒழுங்கா இல்லை அப்படின்னா, அதை கேட்டோம்னா அந்த அம்மா சர்ச்சைக்கு வரலையா? என்ன ரீசன் பாருங்க. இன்னொருத்தர் என்ன கேட்கிறேன்னா, என்ன நீங்க ஏன் சர்ச்சைக்கு வரல அப்படின்னு கேட்டா, என்னுடைய மருமகன் வந்து சொன்னாரு நான் இந்த அவர் போற சர்ச்சைக்கு நான் வரமாட்டேன்னா, அதனால அவர் வந்துட்டு போயிட்டு நான் வரான் போறேன். ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா? ஒரு சகோதரனை கேட்கிறேன், என்ன சொல்லால் அங்கே வந்து நம்ம கூற சச்சி ஒரு 20-30 பேர் இருக்காங்க, அவர் கொஞ்சம் போல சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கிறார், 50 கிராம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதனால நான் ஒரு சகோதரன் சொன்னேன், சின்ன பிள்ளைகளுக்கு முதலாவது சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அதனால அவர் கௌரவம் போச்சான், உடனே அவர் சர்ச்சைக்கு வரல. ஏதா பாருங்க, பின்வாங்கி போறவங்களுக்கு நியாயமான காரணம் இருக்குதா? இவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு காரியம் வந்துட்டுனா சின்ன காரியத்தில் உடனே இவங்க ஸ்டம்பிள் ஆயிடுறாங்க. பெரிய காரியம் கிடையாது, ஒரு சின்ன காரியம்தான். ஒரு பொண்ணை நீ நான் வந்து மட்டன் பிரியாணிலாம் போட்டேனே, ஏன் சாப்பாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொன்னேன், கொஞ்சம் ஹார்டாக சொன்னேன், உடனே சர்ச்சைக்கு வரல. இது என்ன நியாயமான காரணம் இருக்குதா? எது ஒண்ணுமே சொல்லிடக்கூடாது, எதுவுமே சொல்லிடக்கூடாதா? நல்ல ஆலோசனை சொல்லக்கூடாதா? பாஸ்டர் அதுக்கு தானே வைக்கப்பட்டிருக்குது. சில நேரத்தில் அவர் கொஞ்சம் கடிந்து கொண்டு கொஞ்சம் ஹார்ஷா சொல்லலாம், அவருக்கு அந்த ரைட் இல்லையா? அப்படி கூட அவங்க நினைக்கிறது கிடையாது. அவங்களுடைய லைஃப் வந்து பின்வாங்கி போகணும்னு நினைச்சிருந்தாங்க. சர்ச்சைக்கு வரக்கு விருப்பம் இல்லை, வேற சர்ச்சைக்கு போனா நான் உலகப்பரமா இருக்கலாம்ல, நினைச்ச மாதிரி ஜீவிக்கலாம்ல, இங்க கொஞ்சம் கண்டிஷன் இருக்குல்ல. என்ன ஏற்படுது என்றால், இந்த ட்ரையல் வரும் பொழுது, வெயில அடிக்கும் பொழுது, அந்த ட்ரையல் என்ன செய்யும், அந்த பாறை சூடாகும் பொழுது அது என்ன தீந்து போகுது. ஆனா மற்ற நல்ல நிலத்துல விழுந்த செடிக்கு வெயில் அடிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? வெயில் அடிச்சா நல்லா வளரும். அல்லேலூயா. செடிக்கு வெயில் தேவை, அது வேற ஏதாவது வந்து மறைச்சிட்டுனா வெயில் வரலன்னா அது வளராது. நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு செடியை வைக்க முடியாது, வெயில் நல்லா அடிக்கணும். அதனால நமக்கு வெயில் நல்லா அடிச்சா நல்லா வளரும், அவனுக்கு வெயில் அடிச்சா பாறை ஹீட் ஆயிரும், அது தீஞ்சு போகும், வேர் தீஞ்சு போகும். இதுதான் நமக்கு ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன் வரும் பொழுது அது நம்மை பூரணப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அது நம்முடைய கேரக்டரை மோல்டு பண்றது, அது நம்முடைய ஃபெய்த்தை வந்து பலப்படுத்துது. ஆனால் இந்த கற்பாறையான இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரையல் வரும் பொழுது சின்ன சொல்லிட்டா போதும், பாஸ்டர் நல்லதான் சொல்றாரு, நம்ம ஒழுங்கா சர்ச்சைக்கு வரும், நம்ம ஒழுங்கா ஆண்டவரை தேடுவோம் அப்படின்னு அண்ணன் வராது. நமக்கு அது நல்ல ஆத்மாக்களுக்கு அப்படி வரும். இந்த சீர்கட்டு போற ஆத்மாக்கள் பின்வாங்கி போய் தங்களுடைய சுய வழியில சொந்த வழியில போகணும்னு நினைக்கிற ஆத்மாக்களுக்கு என்ன ஏற்படும் என்றால், சின்ன ட்ரையல் வந்தா அவ்வளவுதான், ஒரு சின்ன சோதனையை கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. They are not overcomers. Hallelujah. We are overcomers. Hallelujah. The promise is only for the overcomer. வாழ்க்கையில் என்ன ட்ரையல் வந்தாலும், பண கஷ்டம் வந்தாலும், வியாதி வந்தாலும், எல்லாரும் நம்மை விட்டு போய்விட்டாலும், தனிமையிலே நம்ம இருந்தாலும், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும், அது அரசாங்கத்தினாலேயோ சுற்றுப்புறத்தாராலேயோ நமக்கு உபத்திரங்கள் வந்தாலும், அதெல்லாம் பொறுமையோடு சகிச்சு கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. அது நமக்கு கேரக்டரை சேஞ்ச் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அது நமக்கு பொறுமையை உண்டு பண்ணுகிறது, அது நமக்கு பிளஸ்ஸிங்கை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பொறுமையோடு கூட நம்ம இருப்போம், எந்த விதத்திலும் நம்ம சம்பிளிங் ஆக முடியாது, ஷேக்கிங் ஆக முடியாது. ஏனென்றால் நிலம் நல்ல நிலமாயிருக்குது, ஆனால் பாறை இருந்தால் அவங்க ஓவர் கம் அவங்க தே ஆர் நாட் ஓவர் கம்மர்ஸ். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம், அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்குள்ளா இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள்.
இது மூன்றாவது லேண்ட் வந்து முள்ளுள்ள இடமாயிருக்கிறது. சில வகை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போடுகிறது. முள்ளு முள்ளு எந்த இடத்துலையும் வளரும். நான் அந்த முள்ளை பார்க்கும்போது நினைக்கிறேன், தண்ணி இருந்தாலும் வளருது, இது மழையே பெய்யாட்டாலும் பச்சையா வளருதே. அந்த முள் எந்த இடத்துலையும் வளரும், எல்லா இடத்துலையும் முள் வளரும். முள் வந்து சாபத்துக்கு அடையாளமாக இருக்கு. அதோ முள் வந்து வளருகிறது, செடியும் வளருகிறது, இந்த முள் வளர்ந்து இந்த செடியை விட நெல் பயிரை விட இந்த முள் ஜாஸ்தியாக வளரும். அது பவர்ஃபுல்லாக வளர்ந்து இதை வந்து நெருக்கி போடும். நெருக்கி போட்டோடனே இது ஒரு மாதிரி பேல் கலராக போயிடும். இந்த செடி இந்த நெல் வந்து பேல் கலரா மாறிடும். அது கிரீன் கலரா இருக்குது, பேல் கலரா மாறி பின்பு அந்த கதிர் வரும். கதிர் வரும் பொழுது அதுல வந்து அரிசி வராது. அது என்ன செய்யும், அப்படியே சாவியா இருந்து அந்த அந்த செடி வந்து பலன் கொடுக்காம போயிருது. காரணம் என்னன்றால் இந்த முள்ளு சேர்ந்து வளருது. இந்த முள்ளு சேர்ந்து முள்ளு ரொம்ப பலமா வளருதுனால இதை நெருக்கி போட்டு பலன் கொடுக்காம போகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த இதை வந்து அது உலக கவலைகள் ஐசூரியம் சிற்றின்பங்கள் வந்து அவர்களை நெருக்கி போடுகிறது என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார்.
ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன்
காரியங்களுக்கு பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள். They go forth, heard, they have heard. அவங்க வார்த்தையை கேட்கிறாங்க, go forth and are choked with cares. உலக கவலையினாலே அவங்க உலக கவலையினாலே அவர்கள் வந்து நெருக்கப்படுகிறார்கள். அண்ட் ரிச்சஸ் உலக ஐஸ்வர்யமானது அவங்களை நெருக்குகிறது. அண்ட் பிளஷர்ஸ் ஆஃப் திஸ் லைஃப் இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் அவர்களை நெருப்பதுனாலே அண்ட் பிரிங் நோ ஃப்ரூட் டு பெர்ஃபெக்ஷன். ரொம்ப அருமையாக இருக்கு. அண்ட் பிரிங் நோ ஃப்ரூட் டு பெர்ஃபெக்ஷன். ஃப்ரூட் வருது ஆனால் பெர்ஃபெக்ஷன் ஆகல, பிஞ்சி பிடிக்கி அதை உதிர்ந்து போகுது. நெல் அந்த கதிர் அந்த வருது, அந்த உமி மட்டும்தான் அது வருது. அப்படியே உள்ள பால் அடைக்கல, அரிசி அங்கே வரல, கிரைன் அங்கே வரல. அதனால அவங்க வந்து அண்ட் பிரிங் நோ ஃப்ரூட் டு பெர்ஃபெக்ஷன், நோ ஃப்ரூட் டு பெர்ஃபெக்ஷன். அந்த அந்த ஃப்ரூட் அங்கே வருது ஆனாலும் அது பெர்ஃபெக்ஷன் அடையலை, அது வந்து வெம்பி போகிறது, அது சாப்பிட முடியாது. அதனால உள்ளுக்குள்ள அந்த பெர்ஃபெக்ஷன் ஆகல. இந்த மாதிரி அந்த பிலீவர்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் ஆக மாட்டாங்க. என்ன காரணம் என்றால், உலக கவலை ஐஸ்வர்ய மயக்கம் சிற்றின்பங்கள் மூணு காரியங்களும் அது வந்து இதை விட ஜாஸ்தி வளருது, ஜாஸ்தி வந்து அதை சோக் பண்ணிடுது. எல்லாம் பலவிதமான கவலைகள், சிலருக்கு பிள்ளைகளை பற்றி கவலை, சிலருக்கு மனைவியை பற்றி கவலை, சில புருஷர்களை பற்றி கவலை, சிலருக்கு ஜாப்பு வேலையில் கவலை, இப்படி பல கவலைகள் நமக்கு வரும். கவலைகள் வரதான் செய்யும். கவலைகள் வரதை விட நம்ம வார்த்தை வளரணும். ஹல்லேலூயா. இது வளர்ந்து அதை வந்து டிமினிஷ் பண்ணணும், அதை வளர விடாது அப்படின். இது இவனுக்கு இது அதிகமாக வளர்ந்துடும். வார்த்தையும் கேட்பாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுல இருந்து வார்த்தையை கேட்பாங்க, ஆனால் எப்பொழுதும் உலக கவலை, உலக கவலைகளும். இதை என்ன, அது மாத்திரமல்ல ஐஸ்வர்ய மயக்கம், அது வாங்கணும் இது வாங்கணும். நம்மளை எல்லோரும் பணக்காரங்க பணக்காரங்கன்னு நம்மளை பார்க்கணும், நம்ம பணக்காரங்களா தோற்றம் அளிக்கணும். இல்லை மற்றவங்களெல்லாம் ஏழைகள், சர்ச்சுக்களை வர்ற எல்லாருமே ஏழைகள், நம்ம தான் பணக்காரங்களா இருக்கணும். ஐஸ்வர்ய மயக்கம். சிலருக்கு படிப்பின் மேல மோகம், சிலருக்கு ஐஸ்வர்யத்தின் மேல மோகம். இதெல்லாம் வந்து இந்த தான் வந்து இதெல்லாம் நம்ம மனம் நமக்கு வேண்டியதுதான். ஆண்டவர் நம்மளை லீட் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. நம்மளா அதுல ஏக்க அடைஞ்சிட்டு இருக்க கூடாது, ஏக்க ஏங்கிக்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு நியமிச்சது வரும். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு மாசம் எனக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பேன். இந்த டார்கெட் ஆண்டவர் எப்படினாலும் தருவார், எப்படினாலும் தருவார். ஒரு வழியை அடைச்சா எனக்கு இன்னொரு வழியை தரப்பார். இது வரைக்கும் ஆண்டவர் அப்படிதான் செய்திருக்காரு, இனிமேல அப்படிதான் செய்வார். நான் வந்து என்னுடைய ட்ரஸ்ட் அவர் மேல இருக்குது. எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, இந்த மாசம் இவ்வளவு தேவை, ஒவ்வொரு மாசம் இவ்வளவு தேவை. அது எப்படினாலும் அந்த இது எந்த வழி இல்லாத அது வந்துடும். அது நான் அவர் மேல ட்ரஸ்ட் வச்சு, இவங்க அவங்க மேல அவர் மேல ட்ரஸ்ட் வைக்காதபடி ஏக்கம் 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 வந்து பணத்தினால ஏக்கம், அங்கே இங்கும் ஓடுறது, அப்படியே பிரயாசப்படுறது, கடைசியில் அவங்களுக்கு ஆசீர்வாதமும் வராது. அது நெருக்கி போட்டோம். இது வார்த்தையை பலன் கொடுக்காதபடி நெருக்கி போட்டோம். சிற்றின்ப மயக்கம் இதை சிற்றி உலக சந்தோஷங்களை அறிவிக்க வேண்டும். டிவி எப்போ பார்க்கணும், இதை கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த சிற்றின்ப மயக்கங்கள் வந்து அவங்களுக்கு அதிகமா இருந்தனால அவங்களுக்கு இந்த வார்த்தையை பற்றி தியானிக்க முடியாது, இதுக்கு டைம் கொடுக்க முடியாது. அது வந்து டைம் எல்லாம் எடுத்துக்கிடும். கம்ப்யூட்டர்ல ஒன்று பார்த்தீங்கன்னா அது உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும், அது நிறைய கொண்டு போய் உங்களுக்கு பைபிள் படிக்க விடாத இப்படி பண்ணிடும், ஜபம் பண்ணாத பண்ணிடும். இதெல்லாம் வந்து நெருக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால், அது கனி வந்த வரும், ஆனால் அது ஃப்ரூட் அண்ட் டு பெர்ஃபெக்ஷன், நோ ஃப்ரூட் டு பெர்ஃபெக்ஷன். அந்த ஃப்ரூட் வந்து பெர்ஃபெக்ஷன் அடையாது. நிறைய பேர் அதில் இருப்பாங்க. உலகத்துல நிறைய பேர் அப்படி நிறைய கிறிஸ்தவங்க. நம்ம அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. அந்த ஃப்ரூட் வந்து ரிப்பன் ஆகாது, அது அது முதிர்ச்சி அடையாது. அவங்களுக்கு ஃபெய்த் இருக்கும், ஆனால் பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வராது. அவங்களுக்கு அன்பு இருக்கும், அது பீலியோ லவ், உலக பிரமாண மாம்ச பிரமாண அன்பு இருக்கும், அது பெர்ஃபெக்ட் லவ்வாக அது மாறாது. அவங்களுக்கு வந்து மாரல் லைஃப் இருப்பாங்க, நேர்மையா ஜீவிக்கலாம், மாரல் லைஃப் இருக்கும், ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவங்களுக்கு இருக்காது. பாத்தீங்களா, இதுதான் இதுதான் நோ ஃப்ரூட் அண்ட் பெர்ஃபெக்ஷன். மாரல் ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் ஸ்பிரிச்சுவல் மேன் கிடையாது. நாலு ஸ்பிரிச்சுவல் மேன் கிடையாது, நான் நல்ல மனுஷன். இதான் உள்ளுள்ள இடங்கள்ல இருக்கு. ஃபெய்த் இருக்கு, அவருக்கு ஃபெய்த் இருக்கு, ஆனால் ஃபெனஜ் என்றால் பெர்ஃபெக்ட் ஃபெய்த், அதை அந்த ரெவலேஷன் அது மாறல. கத்தர் செய்வார், எல்லாம் செய்வார் ரைட், ஆனால் அது ரெவலேஷனாக மாறல. அன்பு இருக்கிறது, அந்த சுகண்ட அன்பு இருக்கிறது, அது மாம்சபரமான அன்பு. சோசியல் மூமெண்ட் அது, அது சோசியல் மூமெண்ட்டாக இருக்கிறது. அது என்றால் அது பீலியோ லவ்வாக இருக்கிறது, ஆனால் அது டிவைன் லவ்வாக மாறலை, அகபே லவ்வாக அது மாறலை. ஓ அதான் எப்படி எவ்வளோ டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. நம்ம மற்ற யாரையும் பார்க்காண்டா, நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்முடைய அன்பு எவ்விதமாக இருக்கு, நம்முடைய ஃபெய்த்து, நம்முடைய லைஃப் வந்து மாரல் லைஃபாக இருக்குதா அல்லது ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கா? அந்த மனுஷன் ஸ்பிரிச்சுவல் மேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார், அன்பு இல்லாத போல தெரியும், ஆனா அவர்கிட்ட உண்மையான அன்பு இருக்குது. அல்லேலூயா. அவர் ஸ்பிரிச்சுவல் மேன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதன் பின்பு நம்ம என்ன வாசிக்கலாம், பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள்.
நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள், அந்த ஹாட் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்படுத்தப்பட்ட நிலமா இருக்குது. வேர் வந்து குயிக்கா அப்படியே ஈஸியாக வேறு போகும், ஏன்னா லேண்டு ஹார்டாக இல்லை, அது த மழை பெஞ்சாலும் தண்ணி அப்படியே இழுத்து வச்சுக்கிடும். ஹார்டாக இருக்க லேண்டில் தண்ணியை வற்றி உடனே வறண்டுரும். இது வந்து அதுக்கு தான் கொத்தி கொடுக்குறது. இதை லேண்டு வந்து என்ன செய்யணும் என்றால் தண்ணியை ரொம்ப நாளாக வச்சுக்கிடும், அதனால் செடி வந்து நல்லா வளரும். அதாவது குட் கிரவுண்டு, ஹானஸ்ட் அண்ட் குட் ஹார்ட்ஸ், அவங்களுடைய உண்மையும் நேர்மையுமான தங்களுடைய இதயத்திலே. ஹேவிங் ஹியர்ட் த வேர்ட், வார்த்தையை கேட்கிறார்கள், கீப் இட், அந்த வார்த்தையை என்னச்சாங்க தங்களுடைய உள்ளத்திலே காத்துக்கொள்ளு. அண்ட் பிரிங் ஃபோர்த் ஃப்ரூட் வித் பேஷன்ஸ், பொறுமையோடு கனி கொடுக்குறாங்க. வித விதைச்ச உடனே அடுத்த நாளே அறுவடை செய்ய முடியாது, பொறுமையோடு கூட கனி கொடுக்குறார்கள். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமையோடு அதை கேட்கறது, பொறுமையோடு செயல்படுவது, உடனே வந்து சோர்ந்து போறதில்லை அல்லது துவண்டு போறதில்லை. சிச்சுவேஷன் வந்திருக்கா, ரைட் வரட்டும், நம்ம இதை எப்படி டேக்கிள் பண்றது, செபத்தில் வச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதை பொறுமையா டேக்கிள் பண்றது. என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அதுல பொறுமையை கடைப்பிடிச்சு அதை ஜெயிச்சு காண்பிப்பது. ஹல்லேலூயா. அவங்க கனி கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஃப்ரூட் அண்ட் டு பெர்ஃபெக்ஷன், பூரணமான கனி கொடுக்கிறார்கள். ஆமென். நம்ம வந்து வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, பொறுமையோடு கனி கொடுக்கணும். இப்ப நாலு லேண்ட்ல மூணு லேண்டு பிரயோஜனம் இல்லை, விவசாயிக்கு பிரயோஜனம் இல்லை, அதுல விதை விதைச்செல்லாம் வேஸ்ட், அவன் அதுக்காக பட்ட பிரயாசங்கள்லாம் வேஸ்ட், ஆனா ஒரு லேண்டு வந்து அவனுக்கு பலன் கொடுக்குது. ஹல்லேலூயா. ஃபோர்ல வந்து என்ன சொன்னால் அங்க மூணு பாகம் போச்சு, நாலுல மூணு பாகம் போச்சு. இப்படிதான் பாஸ்டருக்கும் அப்படிதான், நாலுல மூணு பாகம் போயிடும், ஒரு பாகம் கடைசியா தேரும். நம்ம குட் லேண்டா இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்காக எல்லாரும் அப்படி பேர் வாங்கினு கிடையாது, நீங்க போனவங்க நிறைய பேர் இருக்காது தான் செய்யறாங்க. நாலுல மூணு பாகம் போகலாம், ஒரு பாகம் உண்மையான லேண்டா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க அந்த லேண்டா இருக்கணும். ஆமென்.
ஆமென்.
நம்ம கனி கொடுக்க வேண்டும். ஆமென். 100% we desire to bring forth 100-fold. நம்ம 100 மடங்கு பலன் கொடுக்கணும். ஆமென். we desire to bring forth fruit and to perfection. நம்ம வந்து பூரணமான பலனை கொடுக்க வேண்டும், பூரணமான கனியை கொண்டு வர வேண்டும். ஆமென். இதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் 100% ஈல்டு பண்ண வேண்டும், நான் ஃப்ரூட் அண்ட் பெர்ஃபெக்ஷன், பூரணமான கற்பத்தின் கனியை கொண்டு வர வேண்டும், பூரணமான பலனை கொண்டு வர வேண்டும். ஆமென். நல்ல அறுவடை செய்யும் பொழுது சில அது வந்து அது ஒரு மாதிரி அந்த நெல் விளைஞ்சிருக்காது, விளைஞ்சலன்னா அது என்ன செய்யும், கருப்பு அரிசி வரும். நீங்க அரிசி வாங்கும் பொழுது கருப்பு அரிசி கிடக்குன்னா அது சரியா அது விளையல, நம்ம ஃப்ரூட் அண்ட் ஃபேர் ஃபேஷன் நல்ல முதிர்ச்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மணி வந்து கோல்டு கலர்ல இருக்கும், அந்த நெல் கோல்டு கலர் இருக்கும், அரிசி ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், அது உடையாது, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான அரிசியா இருக்கும். அது நல்ல பலனை, பூரணமான கற்பத்திங்க, நீ பூரணமான பலனை கொடுக்கறது. ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும்போது பூரணமான கற்பத்தின் கனியை தரணும்னு ஏன் சொல்றோம்? அந்த குழந்தையில எந்த டிஃபெக்ட் இருக்கக்கூடாது. சில குழந்தைகள் ஸ்பாஸ்டிக்கா பறக்குது, சில குழந்தைகள் ஊனமா பறக்குது, சில குழந்தைகள் ரொம்ப வீக்கா பறக்குது. ஆண்டவரே அப்படி பறக்க கூடாதுங்கிறதுதான் நான் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் பூரணமான கற்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதியுங்க. ஏன்னா அந்த அது ஒரு ஃப்ரூட்டு, கற்பத்தின் கனி, அது பூரணம் இருக்கணும், அது அறகுறையா பெயரக்கூடாது. அதே போல நம்ம கனி எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஃப்ரூட் அண்ட் பெர்ஃபெக்ஷன். ஹல்லேலூயா. பூரணமான நம்ம கனியாக இருக்க வேண்டும்.
ஆமென்.
எல்லாத்துக்குமே ரெயின் தேவைப்படுகிறது. யாக்கோபு 5:7 வாசிக்கலாம். யாக்கோபு 5:7.
இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறி வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான்.
சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நம்ம அந்த ட்ரம்புக்காக காத்திருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
இப்பொழுது நம்ம கமிங்ல இருக்கிறோம், ஆனா அந்த டே அண்ட் ஹவர் வரல. அந்த டே அண்ட் ஹவர் வரும்பொழுது நம்ம களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவோம். ஆமென்.
ஆமென்.
பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. நம்ம வந்து கர்த்தர் வருமளவும் நம்ம அங்க களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். கனிங் ஆஃப் த லார்ட், நீடிய பொறுமையா இருங்கள். இங்க பேஷன்ஸ் சொல்லி கொடுக்கிறார். விவசாயி வந்து ரொம்ப பேஷன்ஸா இருக்கணும். செடி இஞ்சி போய் இஞ்சா தான் வளரும். அது ஒவ்வொருத்துக்கும் ஒரு டைம் இருக்கு, இத்தனை மாசம் இருக்கு, இத்தனை வருஷம் இருக்கு. அதனால அது வரைக்கும் அவன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். ஒரே வசனத்துல ரெண்டு முறை நீடிய பொறுமைன்னு இருக்கும். நீடிய பொறுமையா இருக்கும். லாங் சஃபரிங், ஹேவ் லாங் சஃபர், லாங் பேஷன்ஸ் அன்டில் ஹி ரிசீவ் த ஏர்லி அண்ட் லேட்டர் ரெயின், ஃபார்மர் அண்ட் லேட்டர் ரெயின். இந்த மழை வருவதுக்காக உழுது விதையை விதைச்சு விடுகிறான். விதை வந்து மண்ணுக்குள்ள இருக்கிறது, ஆனால் மழை இன்னும் பெய்யலை. ஆடிப்பட்டம் தேடி விதம்பாங்க. அதனால விதைக்கும் பொழுது என்ன ஆகிறது? அவன் மழைக்காக காத்திருக்கிறான். அப்பொழுது மழை பெய்யுது. ஆடி மாதம் இந்த மழை பெய்யும் பொழுது நெல் வந்து அங்கே முளைக்க ஆரம்பிக்குது. அதான் வந்து ஃபார்மர் ரெயின். அதே மீன் செடி கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது அந்த கதிர் வரும் பொழுது அதுக்கு மழை பெய்யணும். அந்த மழை பெஞ்சாதான் அந்த அந்த நல்ல வந்து நெல் நல்ல கோதுமை முத்தும். மழை பெய்யாம வெறும் தண்ணி பாய்ச்சி அவ்வளவு பிரயோஜனம் கிடையாது. அந்த நேரத்துல மழை அவசியம். அதான் வந்து ஹார்வெஸ்ட் ரெயின். தென்னை மரம் இருக்குது, அது சரியா வந்து கொலை வராது. ஆனால் அதே சமயத்தில் அந்த மழை துளியானது அந்த மடல் மேலே விழுந்தது என்றால் அது உடனே அங்கே வரும். அதே போல செடி வந்து நீங்க தண்ணி பாய்ச்சா அவ்வளோ நல்லா, அது மேலே கொஞ்சம் மழை பெய்யட்டும் நல்லா வந்துடும். அந்த ரெயினுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அந்த ரெயின் அவ்வளவு நம்ம தண்ணி பாய்க்கிறதை விட ரெயின் முக்கியமானதா இருக்கு. அதான் ஹார்வெஸ்ட் ரெயின், இங்க வந்து லேட்டர் ரெயின், ஃபார்மர் ரெயின். இந்த ரெண்டு ரெயின் அவசியம். விதைக்கும் பொழுதும் மழை தேவை, அதை ஹார்வெஸ்ட் வரும் பொழுது கதிர் விடும் பொழுதும் மழை தேவை. அப்பொழுது அவனுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதுக்காக அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த ரெயின் எங்கிருந்து வரணும்? வானத்திலிருந்து தான் வரணும்.
ஹல்லேலூயா.
அது யாரால வரணும்? கர்த்தரால தான் வரணும். மழையை மனுஷன் உண்டு பண்ண முடியாது. விக்கிரங்கள் மழையை கொண்டு வர முடியாது. வானங்கள் தானாக பொழியாது. எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நீர் அல்லவோ மழையை வர்ஷிக்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. ஏன்னா 5% 2% மழை பெஞ்சிருக்கு. சென்னையில் மழைக்காலம் நவம்பர் மாதம் அடமழை பிடிக்க வேண்டிய நேரம். அக்டோபர் நவம்பர் டிசம்பர், டிசம்பரில் சாரல் வரும். இப்பொழுது நவம்பர் மாதம் 15 வந்துட்டு 2% மழை பெஞ்சிருக்கு. நம்முடைய தேசத்தினுடைய பாவம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. சென்னை பட்டணத்துடைய பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. கிறிஸ்தவங்களுடைய பாவங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் ஆண்டவர் மழையை தடை பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பதில் தருவார் என்று எதிர்பார்க்கிறோம். ஆமே. நீடிய பொறுமையா இருங்க. ஃபார்மர் ரெயின் அண்ட் லேட்டர் ரெயின் வருவதற்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டும். ஆமே. விவசாயி வெயிட் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அது எங்க இருந்து வருகிறது? அது வானத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அது எதுக்கு அடையாளமா இருக்கிறது? இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். அவர் எப்படி வருகிறார்? மழையை போல வருகிறார். ஓசியா 6:3. ஓசியா 6:3.
அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமா இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறிய போலவும் நம்மிடத்தில்
அவர் மழையை போல வர முன்மாறி பின்மாறி அவர் தான். He shall come unto us as the rain, as the latter and former rain unto the earth. அதை பாருங்க, அவர் எப்படி வருகிறார்? மழையை போல வருகிறார். ரெயின் அது அவர் தான், வித்து அது அவர் தான், விதைக்கிறவர் யாரு? அவர் தான். மழை அது அவர் தான். எல்லாம் இயேசுவே. ஆமென்,
ஆமென்.
அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்ததுனாலே அவர் எல்லாத்துக்கும் எல்லாமாய் மாறிவிட்டார். ஆமென்,
ஆமென்.
நம்ம வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். வெயிட் ஆன் த கமிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமென். வெயிட்டிங் ஃபார் த ஃபார்மர் அண்ட் லேட்டர் ரெயின். முன்மாறியும் பின்மாறியும் நம்ம, முன்மாறி வந்து ஃபார்மர் ரெயின் வந்து டீச்சிங் ரெயின். இப்போ நீங்கள் டீச்சிங் ரெயின் உங்கள் மேலே இன்னைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. இளம் பயிர் மேல் மழை பெய்வது போல தேவனுடைய வசனமானது தேவனுடைய ஜனங்கள் மேலே இப்பொழுது பொழிகிறது. இட் இஸ் டீச்சிங் ரெயின். நமக்கு ஹார்வெஸ்ட் ரெயின் வரணும். அதுக்கு தான் போனமா மாறோம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கொடுத்த பிரசங்கம் முக்கியமானது. ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன். ஹல்லேலூயா. அது அறுவடை நேரத்தில் அது வருது. அது கடைசி நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக அது இந்த எக்ஸ்கியூஸ் வரும் பொழுது நமக்கு அந்த ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வருது. இப்போ டீச்சிங் ரெயின் பின்பு அனுஜாவில் லேட்டர் ரெயின் அங்கே பின்மாறி பெய்யும் பொழுது நம்ம வந்து களஞ்சியத்தில் நம்ம சேர்க்கப்படுவோம். ராப்சர் வரும். ஹல்லேலூயா. அந்த சீக்வன்ஸ் ஆஃப் எவன்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். Waiting to bring forth the fruit unto perfection. Namale vithu nalla stronga alaga irukona andha arisi romba alaga irukona adu vandu romba adu clear ah irukka vendum urudiyaga irukka vendum soru nama seiyum bodhu adu kolanji pokudadu adu nalla neelama varanum அது வந்து உறுதியா இருக்கணும்னா அது நல்ல பூரணமாக அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அடையிறதுக்கு லேட்டர் ரெயின் தேவை. அதான் கர்த்தர் இப்பொழுது டீச்சிங் ரெயின் அனுப்புகிறார். ஓபனிங் ஆஃப் த வேர்ட். அவர் ஃபார்மர் ரெயினாகவும் இருக்கிறார், லேட்டர் ரெயினாக இருக்கிறார். ஹி இஸ் கமிங் ஆஸ் ரெயின். ஹல்லேலூயா. அவர் மழையை போல வருகிறார். ஹி ஹஸ் டு கம் ஆஸ் ரெயின் என்று ஓசியா சொல்லுகிறார். அவர் மழையை போல வருகிறார். எப்படி? ஃபார்மர் ரெயின், ரைட் அண்ட் ரெயின். இவ்வளவு காத்து கொண்டிருக்கிறாங்க. விவசாயி காத்து கொண்டிருக்கிறான். விதை விதைத்து விட்டான், ஆனால் மழை பொழிய வேண்டும். வேதை விதைக்கப்படுது, ஸ்பிரிட் வரணும். ஹல்லேலூயா. சிலருடைய வித்து இன்னும் உயிர்ப்பிக்கப்படலை. உங்க வீட்டுக்கு போயிட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். வார்த்தையின் மேல இன்ட்ரெஸ்ட், ஆண்டோர் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அல்லது அதுல வந்து பழமைக்கு பாரம்பரியமாக கேட்டுட்டு உங்களுக்கு உலகத்து மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மேக்கப் பண்றது, கண்ணாடி முன்னால மேக்கப் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருப்பீங்க, லிப்ஸ்டிக் அடிக்குவீங்க, எல்லாமே. இது வந்து வார்த்தையில இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த ஆத்மா வந்து உலகத்துல தான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. நம்ம வார்த்தையின் மேலே இன்ட்ரெஸ்டாக இருப்போம். அப்பொழுது உங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுது. டீச்சிங் ரெயின் வந்து உங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கிறது. அது விதையை முளைக்க செய்கிறது. ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார்? லேட்டர் ரெயின் அனுப்புவேன். Send us the Lord. Send us the later rain. We need the rain, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த மழை தேவை. எங்களுக்கு ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் வர வேண்டும். வார்த்தையை மனவாட்டி உரைக்கும் பொழுது அது அப்படியே நிறைவேறுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அது மறுபடியும் நீங்கள் கேட்டு பாருங்க. அது வரச்சிருக்கு முன்னதாக என்ன காரியங்கள் நடக்கிறது. அதனால அந்த ஸ்போக்கன் வேர்டு, அந்த வேர்டு வரும்போது, அந்த லேட்டர் ரெயின் வரும் பொழுது வித்து வந்து ஃப்ரூட் அண்ட் பெர்ஃபெக்ஷன். அந்த வித்து நல்ல இதாக மாறு, நல்ல ஸ்ட்ராங்காக மாறுது. அதன் பின்பு அது அறுவடை செய்யப்பட்டு களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். அந்த வித்து நல்ல முதிர்ச்சி அடையாத பட்சத்தில் அறுவடை செய்யக்கூடாது, அல்லது அது எல்லாமே வேஸ்டாக போயிடும். அதை வித்து முதிர்ச்சி அடைஞ்ச பிறகும் அதை வந்து என்ன அறுவடை செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த செடி என்ன நெல் அப்படியே சாஞ்சி கீழே விழுந்து அது தரையில் விழுந்து முளைச்சிக்கிடும், எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால அந்த விவசாயி வந்து டைம் இப்படியும் போகக்கூடாது, அப்படியும் போகக்கூடாது. அவன் டெய்லி பார்ப்பான், இதை முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா, ஃப்ரூட் அண்ட் பெர்ஃபெக்ஷன், இது பெர்ஃபெக்ட் அடைஞ்சிருக்கா, மெச்சூரிட்டி அடைஞ்சிருக்கா, தாமதிக்க கூடாது, உடனே அறுத்துடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகமெங்கிலும் மனவாட்டி மெச்சூரிட்டி அடைய வேண்டும். அதுக்கு அவர் லேட்டர் ரெயின் அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆமே, பொறுமையோடு காத்து கொண்டு, வெயிட்டிங் ஃபார் த ஃபார்மர் அண்ட் லேட்டர் ரெயின். You are waiting to bring forth the fruit and to perfection. நம்ம பூரணமான கனியை கொண்டு வர வேண்டும். ஆமே. அவர் முன்பு நம்ம வாசித்த நிறைய வசனங்கள் இருக்கிறது, ஆனா நேரம் போதாது. யோபுனுடைய பொறுமையை குறித்து அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், யோபின் பெருமையை குறித்து சொல்லுகிறார். யோபு வந்து பொறுமையா இருந்தான், கர்த்தர் அவனுக்கு என்ன பலன் அளித்தார்னு பாருங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தார். ஹல்லேலூயா. He was justified before God. 16 வசனத்தில் யோபு குறித்து வாசிக்கிறோம். Justified before God. என்ன ஜெனரல் ஆண்டவர் அவனுக்கு எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணினார், டபுளா ரெஸ்டோர் பண்ணினார். ஆமே. ஃபுல் ரெஸ்டோரேஷன். எலஜாவை நம்ம பார்க்க முடியும். எலஜா வந்து அவன் காத்திருந்தான். அவன் வந்து என்ன காத்திருக்கும் பொழுது, ஆகாப் யேசபேல் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை வந்து அவனுக்கு அங்கே ரெயின் அனுப்பினார், பின்பு ஃபயர் அனுப்பினார், பின்பு அவனை மேலே எடுத்து கொண்டார். ஆமென். கிரேட் ரெவலூஷன் ஆஃப் ப்ரேயர் அண்ட் பேஷன்ஸ். யாக்கோபு 5 என்ன வாசிக்கிறோம் என்றால், இவள் ஜபத்தை குறித்தும் பொறுமையாயிருப்பதை குறித்தும் நமக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உதாரணம் யோபு, எலஜா பொறுமையோடு காத்து 7 பார்க்கிறான் ரெயின் வருகிறது. 7 பார்க்கும் பொழுது வெள்ளங்கை மேகத்திலே வந்து விட்டது, தளான மழை வந்தது. ஹல்லேலூயா. அவன் ரொம்ப பொறுமையா காத்திருக்கிறான். 1 பார்த்துட்டு வரலன்ட்டு அவன் சோர்ந்து போகல, 7 போய் பார்த்துட்டு வான்னு சொல்றான். அது வரைக்கும் பிரேயர்ல இருக்கிறான், தலையை குனிஞ்சி அவன் பிரேயர்ல இருக்கிறான். யோபு பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் விஷன் கொடுக்கிறார், விஷன் ஆஃப் ரெசரக்ஷன் கொடுக்கிறார். பின்பு அவனுடைய பாடியை சேஞ்ச் பண்ணுகிறார். அவனுடைய மாம்சம் சிறுபிள்ளை போல மாம்சம் வருது, எல்லாமே ரெட்டிப்பா வருது. ஹல்லேலூயா. இதுதான் வார்த்தையில பொறுமையா இருக்கணும். என்ன வந்தாலும் சரிதான், யாரு வந்து விலகி போனாலும் சரிதான், நம்ம வந்து கடைசி மூச்சு வரைக்கும் பெர்ஃபெக்டா இருந்தா அதிக ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க பொறுமையோடு இருந்தாலும் அதிக ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நீங்க சோர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். பொறுமை அவசியம், ஜபம் அவசியம் என்பதை நமக்கு அந்த அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஒரு விவசாயி அப்படிதான் பொறுமையோடு காத்திருக்கணும், உடனே பலம் கிடைச்சிடாது. அவன் மழைக்காக காத்திருக்க வேண்டும், ஆண்டவர் மழையை அனுப்ப வேண்டும். ஆமே. இன்னைக்கு அவரே வந்து அந்த ரெயினா இருக்கிறார். ஹல்லேலூயா. மழை வந்து வானத்திலிருந்து வருகிறது. அதே போல அங்க பலமுள்ள தூதன் வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 10:1.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது.
இதோ அவர் இந்த பலமுள்ள தூதன், மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். வானத்திலிருந்து தான் மழை வருது. அதே போல அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். மழையை போல ஓசியா 6:3 படி அவர் மழையை போல முன்மாரியா பின்மாரியா இறங்கி வந்திருக்கிறார். எதுக்காக? நம்ம ஃப்ரூட் அண்ட் டு கிவ் ஃப்ரூட் அண்ட் டு பெர்ஃபெக்ஷன். பூரணமான கனியை கொண்டு வர வேண்டும். ஆமென். He has come to us as the rain. இன்னைக்கு நம்மளத்துல அவர் மழையை போல இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தல் 10:1 நம்ம வாசிக்கிறோம், அவர் சோவரா இருக்கிறார். விதை விதைக்கிற மனுஷகுமாரன், மன் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிபீட்டட் அகைன். ஆமென். இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கிறது. He is coming to plant the seed. இது ஆண்டவர் வந்து என்ன செய்திருந்தால், அவர் சோவரா இருக்கிறார். நம்முடைய இதயத்திலே விதைய விதைக்கும்படியாக வந்திருக்கிறார். என்டையர் பைபிள், இன்னைக்கு முழு வேத புஸ்தகத்தில் இருக்கிற ரகசியம் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் சீட்ஸ் ஆயிருக்கிறது. இந்த சீட்ஸ் நம்முடைய ஹார்ட்ல விதைக்கும்படியாக அவர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். சோவர், கம் அவுட் ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். எதுக்கு? நம்முடைய ஹார்ட்ல விதைய விதைக்கிறார். ஹல்லேலூயா. ஃபார்மர் ரெயின், டீச்சிங் ரெயின் கொடுக்கிறார். லேட்டர் ரெயினுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ரெண்டு ரெயினும் ஒண்ணு போல வருகிறது, ஃபார்மர் ரெயின் அண்ட் லேட்டர் ரெயின். ஆமே. கிளவுட்ஸ் அங்க வந்திருக்கிறது. மழை வர வேண்டும் என்றால் கிளவுட்ஸ் வர வேண்டும். இதோ கிளவுட் வந்திருக்கிறது. லைட்டனிங், மின்னல் வருகிறது. சூரியன் அந்த மின்னலானது கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிப்பது போல கர்த்தருடைய வருகை இருக்கும். இந்த மெசேஜ் வந்து ஜெருசலேமில் இருந்து அது கலிபோர்னியா, இதை மேற்கு கடற்கரை வரைக்கும் அது போயிருக்கிறது. ஆமே. கிளவுட் லைட்டனிங், தண்டர் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 10:2 என்ன வாசிக்கிறோம், திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் கையில் இருந்தது, தன்னுடைய வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியிலும் பயன்படுத்தி சிங்கம் கர்ச்சிப்பது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது ஏழு இடங்களில் தங்கள் சத்தங்களை முழங்கின. The revelation contained in the seven seal book. Hallelujah. இன்னைக்கு வேதத்திலிருக்க எல்லா விதமான ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Hallelujah. Thunders uttered their voices. இப்பொழுது இடி முழக்கங்கள் தங்கள் சத்தங்களை முழங்குகிறது. Rain வந்து former rain and later rain ரெண்டு ஒன்று போல பெய்து கொண்டிருக்கிறது. Hallelujah. எதற்காக? We give unto fruit unto perfection. நாம் அந்த பூரணமான அந்த கனியை பலனை கொண்டு வர வேண்டும். அது சாவியா அறகுறையா போகக்கூடாது, பூர்ணமானது. கர்த்தர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. செவன் சீல், இட் இஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். ஆமென்,
ஆமென்.
செவன் சீல், போத் ரெயின்ஸ் இன் த சேம் சீசன். இதோ இப்பொழுது ஆண்டவர் அந்த ரெயினை கொடுத்திருக்கிறார், நமக்கு டீச்சிங் ரெயினை கொடுக்கிறார், நம்ம மத்தியில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இப்பொழுது நம்ம மத்தியில டெம்பரரியா இருக்கிறது, பின்பு புல் பவரா வரும். இப்பொழுது அந்த மிரக்கில் இருக்கிறது. என்ன திடீர்னு பார்த்தா, நம்ம எவ்வளவு நாள் ஜெபிச்சது திடீர்னு நிறைவேறும். என்னது? ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சகனுக்காக ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது, அந்த பெண் எல்லாம் நாங்கள் வந்து பார்க்குறேன்னு வேற சொல்லிட்டேன். அதுக்கு பேர் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. டோக்கன் டோக்கனுங்கிறாங்களா, அது வேற டோக்கன் போடுறான்டா, அதில் பேர வைராக்கியமாக இருந்தால் நம்ம இங்கேருந்து செலவு பண்ணி போய் வேஸ்ட் ஆயிருமே. இங்கேருந்து பெங்களூருக்கு நம்ம 10,000 செலவு பண்ணிட்டு போயிட்டு வந்தால் அது எல்லாம் வேஸ்ட் ஆகும். அங்கே போய் கேட்டு என்ன பண்ண, இப்பவுமே போடல கேட்டலான்னு பார்த்தா, நாங்கள் டோக்கன் கிடையாது. எங்கள் சர்ச்சில் 6 மேரேஜ் நடந்திருக்கு. 6 மேரேஜில் 1 மேரேஜ்லேயும் நாங்கள் டோக்கன் கிடையாது, மோதிரமோ தாலியோ கிடையாது. அப்போ ஓகே, நாங்கள் வரோம். பார்த்தீங்களா? அதுதான் செவன் சீல், இட்ஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. டோக்கன் டோக்கன் வைராக்கியமா இருக்கவங்க இருக்கிறாங்க, அவங்க உலகப்புறமாங்க, மாம்சத்துக்குரியவர்கள். நமக்கு டோக்கன் வந்து அவர் சொல்ற டோக்கன் வந்து பிளட் ஆஃப் கிரைஸ்ட் தான். ஹல்லேலூயா. எல்லா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, நம்ம மாத்திரம் நினைக்க கூடாது. எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அவங்க வந்து டோக்கன் போட்டா வேண்டான்றாங்க. அதுக்காக தான் நாங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு டோக்கன் வேண்டாம், கோல்டே வேண்டாம். ஏன்னா கோல்டு வேணும். இவர் கொஞ்சம் உலகப்பெருமானவர், கொஞ்சம் உலகத்தை கொண்டு வர்றாரு. கொஞ்சம் பொண்ணு வெள்ளியும் வேணும்னா என்ன அர்த்தம்? அது இது ஆபரணம் இல்ல, அடையாளம். உங்க மனசு இடம் கொடுக்க, எங்க மனசு இடம் கொடுக்கலையே. இதை போல சேம் ஸ்பிரிட்ல இருக்கிறாங்களே. அதெல்லாம் செவன் சீல் வந்து என்னன்னா, அது நமக்கு ரெயினை கொண்டு வருது. ஹல்லேலூயா. அது கிளவுட்ல ஆண்டு வந்திருக்கிறார். ரெயின் வந்திருக்கிறது, லைட்னிங் வந்திருக்கிறது, தண்டர் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாமே இப்ப வந்திருக்குது. எதுக்காக? டு கிவ் ஃப்ரூட் அண்ட் பெர்ஃபெக்ஷன். ஹல்லேலூயா. நீங்க நல்ல கனியை கொடுக்கணுங்கிறதுக்காக, அறக்குறையா இல்லை, பூரணமான கனியை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அறகுறை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, ஹாஃப்வே கிறிஸ்டினா இருக்கக்கூடாது. ஃபார்மர் அண்ட் த லேட்டர் ரெயின். ஹல்லேலூயா. கிவிங் யூ போத் ஃபார்மர் அண்ட் ரெயின் லேட்டர். உங்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது ரெண்டு மலையும் கொடுக்கிறார். ஆமே,
ஆமே.
அவர் மலையை போல இறங்கி வந்திருக்கிறார். He will come to you as a rain. Amen.
Amen.
Rain வந்து என்னன்னா, அவரே அந்த ரெயினா இருக்கிறார். He himself is a rain. Hallelujah.
Amen.
எப்படி பாஸ்டர், நீங்க ஒரு உதாரணத்தை பார்க்கும்பொழுது பேட்டர்னை பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து உலகத்துல இருந்து 3.5 வருஷம் பிரசங்கம் பண்ணினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது பெந்தகோஸ்த நாளிலே, 50வது நாளிலே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே, 120 பேர் மேலறையிலே அவர் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அங்கே 50வது நாள்ல அந்த ஹோலி ஸ்பிரிட் அவங்க மேல வந்தது. ஹல்லேலூயா. யாரு? அவரே தான் வந்திருக்கிறார். அவர் தான் அந்த ரெயின். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி மலைக்கு அடையாளமா இருக்குது. யாரு? இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தாவி. டினாமினேஷன் பீப்புளோட நம்ம ஏன் ஐக்கியப்படலை? பெந்தகோஸ்தக்காரங்கிட்ட ஏன் ஐக்கியப்படலை? 3 கடவுள் நம்புறாங்க. அவங்க பரிசுத்தாவியானவர் ஆழ்த்தத்தம் உடையவர், பரிசுத்தாவியானவர் வேற ஒருவர், பரிசுத்தாவியானவர் ஆவியானவர் அப்படிம்பாங்க. அவரே தான், இயேசு தான் பரிசுத்தாவியா வந்திருக்கிறார். நான் உங்களை திக்கற்றலாய் விடேன், மறுபடியும் உங்களுக்கு வருவேன் என்று சொன்னார். இதன் 14:18 அவரே ஹோலி ஸ்பிரிட்டா வந்திருக்கிறார். அவங்க கூட இருந்த ஆண்டவர் இப்பொழுது அவங்க மேல வருகிறார், அவங்க கூட வந்து வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி வருகிறார்? ரெயின். ஹல்லேலூயா. Holy Ghost reign. Hallelujah. Amen. Son of man came back in spirit form. அந்த மனுஷகுமாரன் தேவனுடைய அவர் ஆவியின் ரூபத்தில் வந்தார். ஒரே ஒரு காரியம் நம்ம டினாமினேஷன் பீப்புளை விசுவாசம் நம்ம புறக்கணிப்பது, அவங்க திருத்துவத்தில் இருக்கிறாங்க. திருத்துவம் ஒரு அருவறுப்பான உபதேசம். அவங்க ஹோலி ட்ரினிட்டிங்கிறாங்க. அது தவளைக்கொப்பான ஆவிகள், லபக்கு லபக்குன்னு அது தவளை கத்தும். அது தவளைக்கொப்பான ஆவிகள். ஆனால் த்ரீ காட்ஸை பிலீவ் பண்ணும்போது அவங்கள நம்ம ரிஜெக்ட் பண்றோம். நமக்கு அவங்க அருவறுப்பானவர்கள். நம்ம ஒன் காட பிலீவ் பண்றோம். ஹல்லேலூயா. அதே சன் ஆஃப் மேன், அவங்க கூட இருந்த அதே சன் ஆஃப் மேன் தான் இப்பொழுது பசுத்தாவியானவராக அவங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்டெல்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. கேம் பேக் இன் ஸ்பிரிட் ஃபார்ம், நாட் அனதர் பர்சன். இன்னொரு ஆள் அல்ல, அவங்க கூட இருந்த கர்த்தர். He who was with them, now he was in them. அவங்க கூட இருந்தவர் இப்பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் பிலீவ் பண்றோம்? Supreme revelation, அதுதான். One God தான் சுப்ரீம் ரெவலேஷன். அதுதான் இருக்கிறதுலே மேலான வெளிப்பாடு. ஆமே. அந்த ஈசஸில் உடைக்கப்பட்டது, அந்த கல்லறையானது உடைக்கப்பட்டது, அவர் உயிர்த்தெழுந்தார். இதை இப்பொழுது என்ன செய்தால் அங்கே செவன் சீல் கமிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. அவங்க போய் கனி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. எங்கேயும் போய் வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார்கள். நல்ல பலன் கிடைத்தது. அப்போ சில காலத்தில் ரியல் பிலீவர்ஸ் அங்கே இருந்தாங்க. ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல அவர் வந்து ரெயினாக வருகிறார். அவர் ஃபார்மர் ரெயின் அண்ட் லேட்டர் ரெயினாக இருக்கிறார். எதுக்காக? He will be the fruit in the people. அவரே நமக்குள்ள வந்து ஃப்ரூட்டாக மாறுறார். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையினாலே கர்ப்பம் தரிப்பிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. He sows the revelation of himself. அவரை குறித்த வெளிப்பாட்டை விதைக்கிறார். நமக்குள்ளே கிறிஸ்து உருவாகிறார். ஹல்லேலூயா. நேச்சுரல் ஃபார்மர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. நேச்சுரல் ஃபார்மர் விதை விதைக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் ஃபார்மர்ஸ் ஆவிக்குரிய விதை விதைக்கிறாங்க. நேச்சுரல் ஃபார்மர், ஸ்பிரிச்சுவல் ஃபார்மர். நேச்சுரல் சீடு, ஸ்பிரிச்சுவல் சீடு. நேச்சுரல் ஏர்த்து, ஸ்பிரிச்சுவல் ஏர்த்து. ஆண்டவர் வந்து இது வந்து அவர் ஓமையை வந்து நேச்சுரலாக சொல்லி அதை ஸ்பிரிச்சுவலாக கொண்டு சொல்லுகிறார். முதல்ல அந்த ஓமையை சொல்லுகிறார், நேச்சுரல் ஃபார்மர், நேச்சுரல் சீடு, நேச்சுரல் ஏர்த்து. இப்பொழுது அதுக்கு பிறகு விளக்கம் கொடுக்கும் பொழுது அது ஸ்பிரிச்சுவலாக மாற்றுகிறார். இல்லை ஸ்பிரிச்சுவல் ஃபார்மர்ஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்மர், ஸ்பிரிச்சுவல் சீடை நம்ம பிளேஸ் பண்ணுகிறோம். ஸ்பிரிச்சுவல் ஏர்த்து, ஸ்பிரிச்சுவல் ஏர்த்து உங்களுடைய ஹார்ட்ஸாக இருக்கிறது. மனவாட்டி எங்களுக்கு முடியுது. அப்பொழுது அங்கே நாலு லேண்ட்ஸ் இருக்கிறது. ஒன்று வே சைடு லேண்டு, ராக்ஸ் அங்கே இருக்கிறது, சில தான்ஸ், தான்ஸ் அங்கே இருக்கிறது, சில அது வந்து ப்ரிப்பேர்டு கிரவுண்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நம்ம நேச்சுரலாக நம்ம ஸ்பிரிச்சுவலாக கன்வெர்ட் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்பிரிச்சுவலை அறியணும். அதுதான் ரியாலிட்டி. இது ஷேடோ, இதை ஒரு பேட்டர்னாக வச்சு நீங்கள் அதை அறியணும்னு சொல்லுகிறார். ஆமே. சீட் இஸ் அ வேர்டு. ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ஃபார்மர்ஸ் யாரு? தேவனுடைய ஊழியக்காரர்கள், அனாயிட்டட் பீச்சர்ஸ் இன்னைக்கு விதை விதைக்கிறார்கள். ஆமே. ஸ்பிரிச்சுவல் ரெயின், அவரே ரெயினாக இருக்கிறார். ஹோலி கோஸ் இஸ் அ ரெயின். ஹல்லேலூயா. அதனால ஒரு சோவிங் டைம் இருக்கிறது, ஹார்வெஸ்டிங் டைம் இருக்கிறது. விதைக்கிறவருக்கு காலம் உண்டு, அறுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. விவசாயி என்ன செய்கிறான்? வயலுக்கு போகிறான். முதல்ல வயலுக்கு போகும்பொழுது விதையை கூடையில் எடுத்துக்கொண்டு போகிறான். விதையை கூடையில் எடுத்துக்கொண்டு போய் இப்படி விதைக்கிறான். இங்கே நாற்று நட்டு பிடுங்கி நடுறாங்க. ஆனால் வந்து சில இடங்களில் விதையை விதைக்கிறாங்க. அதனால விதையை விதைக்கும் பொழுது அதன் பின்பு அது மழை பெய்யும் பொழுது அந்த விலை முனைக்கிறது. அதனால் விவசாயி ஒரு நாளில் கூடையிலே விதையை கொண்டு போகிறான். அவங்க கோதுமை மணியை கொண்டு போகிறாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து நெல்லை கொண்டு சொல்லுகிறோம். There is a time to go in the field with the seed. அதன் பின்பு மூணு மாதம் அல்லது நாலு மாதம் ஆன பிறகு அவன் அரிவாளை கொண்டு வரான். பண்ண அருவாள்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப மாறி இருக்கும். இந்த சாதாரண அருவா கிடையாது. அந்த அதை கொண்டு போயிட்டு தான் அது வந்து சிக்கில், அதுக்கு பேர் சிக்கில். அந்த அருவாளை கொண்டு போயிட்டு ஒரு நல்ல அறுவடை செய்கிறான். பின்பு என்ன செய்கிறான்? களஞ்சியத்தில் கொண்டு ஃபேனிங். ஃபேனிங்னு சென்றால் அந்த சொலகு வச்சது சென்றால் இப்படி முரத்தை வச்சு வீசும் பொழுது அதில் அந்த காற்றுக்கு நேராக என்ன பொழுதுக்கு அந்த பதர் போகிறது. பின்பு அந்த நெல்லுக்கில் உடனே அவன் வீசு வீசின்னு வீசுவான். அப்பொழுது அதில் இருக்க சக்கு, அதில் இருக்கதானே எல்லா சாவி, அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே பறந்து போயிடும். ஒரு நேரம் என்ன சொல்றாங்க, சோபர் ஒரு நேரத்தில் விதையை கொண்டு போகிறார், ஒரு நேரத்தில் வந்து அவர் அறுவாழை பன்ன அறுவாழைக்கு சிக்கில் கொண்டு போறார், சிக்கில் இன் இஸ் ஹேண்ட், இன்னொரு நேரத்தில் ஃபேன் இன் இஸ் ஹேண்ட். ஹல்லேலூயா, எல்லாமே இயேசு செய்கிறார். ஹல்லேலூயா,
ஆமென்.
பெந்தெகோஸ்த நாளில் விதை விதைக்கப்பட்டது, அது பிறகு என்ன சொல்றால் அங்கே அது வளர்ந்து வந்தது. பின்பு என்ன சொல்றால் அந்த லுத்தர் காலத்தில் அந்த வந்து வளர்ந்து அங்கே வருகிறது, இவ்வளவு பெந்தெகோஸ்த காலத்தில் உமி வருகிறது, இப்பொழுது என்ன ஏற்படுகிறது, அந்த சீடு வந்திருக்கிறது, இப்பொழுது ஆண்டவரை சிக்கில கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, சிக்கில கொண்டு வந்து அந்த அறுவடை செய்ய வேண்டும். அதற்கு பின்பு ஃபேன், 14 வெளிப்படுத்தல் 14 என்ன வாசிக்கிறோம், இவளுக்கு பின்பு நான் பார்த்த போது இவள் வெண்மையான மேகத்தை, அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமானுக்கு ஒப்பானார் வராய், சரசிலே பொற்கிரீடத்தையும் தம்முடைய கையிலே அறிவாளை உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்க கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்து மேகத்தின் மேல் உட்கார்ந்து நோக்கி, பூமியின் பயிர் விளைந்தது, அறுப்பிற்கு காலம் வந்தது, ஆகையாலும் அது அறிவாளை நீட்டி அறுத்துவிடும். அப்போது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தம்முடைய அறிவாளை பூமி மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. அவர் வந்து அறிவாளை வைத்துக் கொண்டிருக்கிறார். இங்க 13 அவர் சோவராக இருக்கிறார், விதை விதைக்கிறவராக இருக்கிறார். மத்தே 13, லூக்கா 8, மார்க் 4, இந்த 3 ஆண்டவர் அதை சொல்லுகிறார். அங்கே எப்படி காண்பிக்கிறார், அவர் ஒரு சோவராக விதை விதைக்கிறவராக காண்பிக்கிறார். Son of man is a sober. Hallelujah. இப்போ வெளிப்படுத்தல் 14 அவர் இப்பொழுது இந்த டைம் வேற, இப்பொழுது அவர் அறுவாளை கொண்டு வருவார், அறுவாளை செய்யும்படியாக வருகிறார். பின்வேனது ஃபேனிங். ஹல்லேலூயா, மத்தேயு 3:12-13 வாசிக்கலாம்.
தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாதாக்கி நில்
சுற்றி ஃபேனிங் பண்ணுகிறார். அப்பொழுது என்ன செய்யுது, அந்த சக்கு அதுல இருக்கிற எல்லாமே அது பறந்து போறது. இட்ஸ் எ ஃபேனிங் டைம். ஹல்லேலூயா, பாருங்க டிஃபரண்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்கு. இப்பொழுது நம்ம என்ன நேரத்தில் இருக்கிறோம், ஃபேனிங் டைம். ஹல்லேலூயா, சிலருக்கு நிறைய சில நேரத்தில் அந்த இது அந்த அந்த தூற்றும் பொழுது என்னச்சா நிறைய சக்கு இருக்கும், நிறைய சக்கு இருந்தால் அந்த நெல்லில் நிறைய டஸ்ட்டு நிறைய சாவி அந்த இதெல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா இந்த விவசாயி ஓயாமல் போட்டு வேக வேகமாக வீசுவான். இப்போ அப்படியே வந்து தூற்றி கொடுக்க இப்படி இருக்கும், அவன் வந்து வேக வேகமாக வீசுவான், முழு பலத்தோடு வீசுவான். ஏன்னா அதில் இருக்க சக்கு போகணுங்கிறதுக்காக. அதே போல சில நேரத்தில் ஃபாஸ்டர் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஃபேனை வச்சு உங்க மேல ரொம்ப அதிகமாக வீச வேண்டியிருக்கு, ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய சக்கு இருக்குது. இதுக்காக அவர் மேகதவசத்தை அழுத்தமாக சொல்லி ஸ்பீடாக சத்தம் போட்டு கூட தரிசனம் பண்ண வேண்டியிருக்கு, ஏனென்றால் அந்த சக்கு நம்மளை விட்டு போகணும். ஏன்னா பாஸ்டர் இப்படி ரொம்ப ஹார்ஷாக செய்கிறாரு, தரிசனத்தை ரொம்ப அழுத்தி பேசுறாரு, உங்ககிட்ட இருக்க சக்கு போனதுக்கு தான் செய்கிறார். அல்லது களஞ்சியத்தில் சேர்க்க முடியாது, சாவியெல்லாம் சேர்த்துக்கிட்டு மூட்டையில் அடைச்சி கொண்டு சோர் ஹவுஸ் கொண்டு போக முடியாது. அதில் இருக்க சக்கு எல்லாம் போறதுக்காக அதில் நிறைய சக்கு இருக்குது. இந்த ஆத்மாவில் நிறைய சக்கு இருக்குது, நிறைய சொந்த கருத்துக்கள் இருக்கிறது. இதனுடைய கான்செப்ட்லாம் தப்பா இருக்குது, நம்ம வார்த்தைக்கு விரோதமா இருக்குது, சபையினுடைய ஒழுங்குக்கு விரோதமா இருக்குது, ரொம்ப வீச வேண்டியதா இருக்கு, எனக்கு ஜாஸ்தி வேலையா இருக்கு. அதெல்லாம் மினிஸ்டர் என்ன பண்ண வேண்டியிருக்குது, அந்த ஃபேன் கையில் வச்சு என்ன சிப்டிங் த சக்கு, அந்த சக்கை வந்து போகிறதுக்காக இவ்வளோ வீசுறாரு பாஸ்டர், என்ன ரொம்ப வீசுறாரு, கொஞ்சம் சக்கு இருக்குது, ஜனங்கள் மேலே சக்கு இருக்குது, ஒரு சிலர் மேலே ஜாஸ்தி இருக்குது, அது போகிறதுக்கு வீச வேண்டியது. சிப்டிங் த சக், ப்ரீச்சிங் அகைன்ஸ்ட் யூ, உங்களுக்கு விரோதமாக பேசுன மாதிரி இருக்கும். பாஸ்டர் என்ன வந்து நான் வந்து நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எனக்கு தான் பேசுனீங்க, நான் பசங்க தான் மைண்ட் போறேன், இடையில இடையில செக் பண்றேன், ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாஸ்டர் நமக்காகவே பேசின மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருக்க செக்கு போறதுக்காக பாஸ்டர் பிரயாசப்படுறார், உங்க நல்லதுக்கு தான் செய்யறார், அல்லது நீங்க களஞ்சியத்துல ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் அப்படி பயன்படுத்துறார், அந்த செக்கெல்லாம் நம்மளை விட்டு போகணும். அது ஒரு நாளத்துல அந்த லேண்ட் ஃபீல்ட்ல இருந்தது, இப்பொழுது த்ரெஷிங் ஃப்ளோர்ல வந்திருக்குது. த்ரெஷிங் ஃப்ளோர்ல வந்து ஃபேனிங் டைம், அந்த சக்கு போடும் பதினாறு ஸ்டோர் ஹவுஸுக்கு போகணும். ஹல்லேலூயா, பின்பு ஸ்டோர் ஹவுஸுக்கு போன பிறகு அவர் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு கிரைண்டிங் மில்லுக்கு கொண்டு போகணும், நெல்லு அங்க நெல் அறவைய நிலையத்துக்கு கொண்டு போய் அங்க கிரைண்டிங் பண்ணணும். கிரைண்ட் பண்ணோடனே அந்த அரிசி தனியா வரும். அது மட்டும் அல்ல, பின்பு அனுஜென்றால் அதை மாவாக மாற்றி அதை வந்து ஃப்ளோர் மில் கொண்டு சொல்லணும். ஃப்ளோர் மில் கொண்டு சென்று மாவாக மாற்றி அதை என்ன பிசைஞ்சு என்ன சொல்ல அங்க இரும்பு சட்டியில வந்து தோசைக்கல்ல வைக்கும் பொழுது ஹீட் நல்லா வரணும். நல்லா ஹீட் வந்தா தான் நல்லா வேகும். அதனால கொஞ்சம் ஹீட்டு கொடுத்து இது அது அப்பமா மாறின பிறகு எஜமானுடைய மேசைக்கு வருது. ஹலலுய்யா, இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஆண்டவர் நம்மளை அந்த ப்ராசஸ்ல கொண்டு சொல்றாரு. ஹலலுய்யா, நம்ம ஸ்டோர் ஹவுஸுக்கு வரணும். ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து கிரைண்டிங் மில்லுக்கு போகணும். அந்த கிரைண்டிங் மில்ல இருந்து ஓவனுக்கு போக வேண்டும், அடுப்புக்கு போக வேண்டும். அதன் பின்பு அது என்ன சென்றால் அது ஆகாரமாக மாறுகிறது. ஹலலுய்யா. ஒரு விசுவாசி ஆண்டவர் அப்படி செய்யறார். ஒரு பாசுர ஆண்டவர் அப்படிதான் செய்யறார். வறுத்து எடுத்து தான் ஆண்டவர் அந்த பாசுரை உபயோகப்படுத்துறாரு. அவர் கடாயில போட்டு வருத்தம் மாறி எவ்வளோ துன்பங்கள் மத்தியில் போய் எவ்வளோ அனுபவத்தை கொடுத்து அதன் பின்பு அவர் அவரை பயன்படுத்துகிறார். ஜீவ அப்பமாக மாறுகிறது. ஹலலுய்யா. ஐ அம் த பிரெட் ஆஃப் லைஃப். நீங்க ஜீவ அப்பமா மாறுங்க. மற்றவங்க உங்களை புசிக்கணும். உங்ககிட்ட இருந்து ரெவலேஷனை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க ஜீவ அப்பமா மாறணும். ஹலலுய்யா. அந்த ஓவன்ல வைக்க வேண்டும். சில ட்ரையல்ஸ், சில விதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஹலலுய்யா. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே கோதுமை மணி. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாதிருந்தால் தனித்திருக்கும் அப்படி என்று தன்னை கோதுமை மணி என்று யோவான் 12:24 சொல்லுகிறார். பின்பு யோவான் 6:48 ஐ அம் தி பிரெட் ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்களோ, ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாதிருப்பான். ஹமே. லூத்தர் மெசேஜ புரிச்சா மறிச்சிருவீங்க. இதை வெஸ்லி மெசேஜ புரிச்சா மறிச்சிருவீங்க. பெந்தகோசம் மெசேஜ புரிச்சா மறிச்சிருவீங்க. ஆனா இந்த மெசேஜ், ஹல்லேலூயா, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்து புசிக்கும் பொழுது நீங்க மறிக்க மாட்டீங்க. நம்ம அந்த விதமான அப்பமா மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் கொடுக்குற இந்த ரெவலேஷன் வந்து நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா, நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா, நான் எந்த பிரெட் ஆஃப் லைஃப், இயேசு அன்னைக்கு பிரெட் ஆஃப் லைஃப், இன்னைக்கு ஒருத்தன் எங்கிட்ட அந்த வெளிப்பாடு இருக்குது. நீங்க அதை புசிச்சீங்கன்னா சாக மாட்டீங்க. ஹல்லேலூயா. இது வெஸ்லி மெசேஜ் கிடையாது, இது பெந்தகோஸ் மெசேஜ் கிடையாது. இது வந்து இப்பொழுது சுட சுட இருக்கிற அந்த அப்பமா இருக்குது, ஃப்ரெஷ் பிரெட்டா இருக்கிறது, ஜீவ அப்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. This is the bread that came down from heaven. இந்த பிரெட் வந்து வானத்திலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. இயேசுக்கு சவிதமாய் சொல்லுகிறார், நீங்க எல்லாருமே இன்னைக்கு பிரெட்டா மாறணும். உங்கள்ல இருந்து ஜனங்கள் வெளிப்பாட்டை பெற்று அவங்க வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு விவசாயி விதைக்க வேண்டும் என்றால் முதலாவது அவன் சீடை பெற வேண்டும், நல்ல வித்தை பெற வேண்டும், குட் சீட் அவன்கிட்ட இருக்க வேண்டும். அதே போல ஒரு பாஸ்டர் வந்து வெளிப்பாட்டை தேவனிலிருந்து பெற வேண்டும். சீடு இல்லாம எப்படி விதைக்க முடியும்? அதனால விளைச்சல் வரும் பொழுது எல்லாத்தையும் ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடுறது நிறைய சாப்பிட்டாலும் கொஞ்சத்தை வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி கொஞ்சத்தை வைக்கலன்னா அடுத்த வருஷம் விளைச்சலுக்கு விதை விதைக்கிறதுக்கு அவனுக்கு விதை இருக்காது. அவன் பஞ்சத்தினால சாக வேண்டி வரும். அதனால எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. என்னன்னா மறுபடியும் அதை விதைக்கிறதுக்கு, அடுத்த வருஷத்துல விதைக்கிறதுக்கு, புசிப்பதுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் கொடுக்கும்படியாக கர்த்தர் வாணையா அனுப்புகிறார். இன்னைக்கு ரெயின் எதுக்கு வந்திருக்குது? புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும். புசிக்கிறதுக்கு ஒரு பாற்று இருக்குது, விதைக்கு ஒரு பாற்று இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் இந்த மெசேஜ் கொடுக்கணும், அடுத்த வாரத்தில் அந்த வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கணும், படப்பையில் ஒரு மெசேஜ் கொடுக்கணும். இப்போமே அது என்ன மெசேஜ்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அங்கே என்னை கூப்பிட்டுருக்காங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அப்பொழுது அங்கே அவங்களுக்கு ஒரு அங்கே ஒரு இது கொடுக்கணும். அங்கே வார்த்தை எங்கே போய் விதைக்கணும். அது கொஞ்சம் நான் இங்கே வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நான் இங்கே பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. இங்கே பிரசங்கம் பண்ணால் எல்லாம் நெட்டில் வருது, எல்லாம் சேம் மெசேஜ் வரக்கூடாது. இப்போ நெட்டில் வரலன்னா பரவாயில்ல, இப்போ ஆன்லைனில் வரதுனால ஒரே பிரசங்கத்தை பண்ண முடியாது. அதனால அங்க ஒரு மெசேஜ் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. நமக்குள்ள வெளிப்பாடு நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. எதை எந்த நேரத்தில் கொடுக்கணும், எதை எந்த நேரத்தில் கொடுக்கணும், இதை வந்து இப்போ கொடுக்க சீசன் கிடையாது. இது விதைக்கு வச்சுக்கிடணும். ஹல்லேலூயா. சீக்கிரவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்குறேன். வானத்திலிருந்து மழை எதுக்கு இறங்குறது? இந்த கமிங் ஆஃப் த லார்ட், ஓபனிங் ஆஃப் த வேர்ட் இன்னைக்கு வந்து எதுக்கு வந்திருக்கிறது என்றால் புசிக்கிற, நீங்க நல்லா புசிக்க வேண்டும். அதே சமயத்தில் விதைக்கும் அது கொடுக்கிறது. ஏசாயா 5:11 விதமாய் வாசிக்கிறோம். கொஞ்சம் பிரசங்கத்தை கேட்க வேண்டியதா இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையா கேட்க முடியாது. Who is the rain? He is the rain. Avare malayayirikkirar. Hallelujah. Coming down as the rain. Hallelujah. Malaya pola irangi varugirar. இப்பொழுது நமக்கு பூசிக்கிறதுக்காண்ட ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறார்.
ஆமென்.
நம்ம விதைக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பிரஷியஸ் ஃப்ரூட்டை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் சொல்லிரு, கண்ணீரோடு விதைக்கிறோம் கம்பீரத்தோடு அறுப்பான். 126 சங்கீதம் 5:6 நினைக்கிறேன்.
கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அருகிலே சுமந்து கொண்டு
கம்பீரத்தோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்க வேண்டும். அவன் விதைக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறான், ஆனால் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு அவன் வந்து கம்பீரத்தோடு வருகிறான். ஹல்லேலூயா. ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவான். ஒரு பாஸ்டர் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறார், வார்த்தை மெசேஜை ப்ரிப்பேர் பண்றார், மெசேஜை போதிக்கிறார், ஒரு நல்ல அவருக்கு அறுவடை கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. கம்பீரத்தோடு வருவார். ஹல்லேலூயா. பவுல் வந்து நான் கண்ணீரோடு விதைய விதைச்சேங்கிறார். 3 வருஷம் எபேசு சபை அந்த எல்டர்ஸ் சொல்றாரு, 3 வருஷமா அவங்க கூட தங்கியிருந்து கண்ணீரோடு விதைப்பேன். அவனவனுக்கு நான் புத்தி சொன்னேன். அப்போ 20:31 வாசிக்கிறோம், நேரம் இல்லை. அதனால என்ன, கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. சபலை நம்ம பார்க்கும் பொழுது, சபலை வந்து சாமுவேல் அங்க தீர்க்கதரிசியாக அங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். இஸ்ரவேலின் மேல உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன், அதனால இருந்தவன் ராஜாவாயிட்டான். ஆனால் அவன் வந்து பின்வாங்கி போய்விட்டான். சாமுவேலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அவன் பின்வாங்கி போகும் பொழுது அவனுக்கு அவனை நினைச்சு நினைச்சு இவனுக்கு தூக்கம் வரல. தூக்கம் அநேக நாட்களா தூக்கம் வரல. அவனுக்காக துக்கப்படுகிறான், கண்ணீர் விடுகிறான். அப்பொழுது கத்த சொல்லுகிற, நீ ஏன் சவுலுக்காக துக்கப்பட்டு கொண்டிருக்க, கண்ணீர் விட்டு கொண்டிருக்க, ஈசாய் வீட்டுக்கு போ.
கண்ணீரோடு
அவன் விதைக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவன் பின்வாங்கி போயிட்டான், நல்ல பலன் கொடுக்கல, முள் உள்ள இடத்துல விதைக்கப்பட்டான், அவனுக்கு வந்து பலன் கொடுக்கல, முள்ளு நெருக்கிட்டு. சவுல் வந்து முள்ளுள்ள இடத்துக்கு அடையாளமா இருக்கிறான். சாமுவேல் வந்து அவன் ஃப்ரூட் நல்ல கிவன் டு தி ஃப்ரூட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், அந்த ஃப்ரூட் ஆஃப் நல் நற்பலனை கொடுக்கவில்லை. நற்பலனை எதிர்பார்க்கும் பொழுது அந்த நற்பலன் இல்லை. இதுக்காக அவன் கண்ணீர், இவ்வளவு நாளும் அவனுக்காக பட்ட பிரயாசம், அவனை ராஜாவாக்கி அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனை அந்த சாண்டில் கொண்டு வந்ததெல்லாம், இந்த ஆத்துமாக்காக பட்ட பாடெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. பாஸ்டர் அவனுக்கு சத்தியத்தை சொல்லி ஞானசானம் கொடுத்திருப்பார், அவங்களுக்கு மேரேஜ் நடத்தி வச்சிருப்பார், அவங்க 2 பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணியிருப்பார், அவங்க வீடு கட்டியிருப்பாங்க, வீட்டுக்காகவும் போய் ஜோம் பண்ணியிருப்பார், அவங்க பிள்ளை மகளுக்கும் மேரேஜ் நடத்தி வச்சிருப்பார், எல்லாமே செஞ்சிருப்பார். ஆனா இந்த ஆத்மா எப்படி போகுது? நன்றி கெட்ட ஆத்மா. அதனால அது கத்தனை விட்டு பின்வாங்கி போனது, பெருமை பிடிச்சு, இருமாப்பு பிடிச்சு, கௌரவம் பிடிச்சு அது போகும்பொழுது என்ன பண்றது? இது சவுலுக்கு பாப்புலாரிட்டின்னு நினைச்சிட்டான், அவன் பாப்புலாரிட்டி வேணும்னு நினைக்கிறான். அவனுக்கு பதவி வந்தோடனே அகங்காரம் வந்து விட்டது. கத்தர் ஆசீர்வதிக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அதுக்கு பேர் அது திமிர் வந்துருது, பெருமை வந்துருது, இருமாப்பு, கௌரவம் எல்லாம் பாக்குது. பாஸ்டர் வந்து கௌரவம் பாக்குது. பாஸ்டரை விட நான் மேல பொசிஷன்ல இருக்கிறேன். பாஸ்டர் ஃபேமிலியோட எங்க ஃபேமிலி இது? நாம யார்ட்டும் எந்த நம்ம போட்டி போடல. பாஸ்டர் பிள்ளைகளை காட்டில எங்க பிள்ளைகள் ரொம்ப சேண்டன். நம்ம தான் போட்டியா போட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரோ அப்படி நம்ம திருப்தியா இருக்கும். சிலருக்கு அந்த மாதிரி ஒரு பெருமை வரும். பாஸ்டர் தானே உங்களை நடத்தினாரு, அவர் தானே உங்களை லீட் பண்ணாரு, அந்த நினைப்பே இருக்காது. அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வரும் பொழுது, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அதிகமாகும் பொழுது, அவங்களுடைய புத்தி இருமாப்படைஞ்சி கௌரவம் பிடிச்சு போகும். இத சவுல் அப்படிதான், முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவன், இவன் அவனுக்காக கவலைப்படுறான். ராத்திரி தூக்கம் வராண்ட சொல்லுகிறார், நீ ஏன் அவனுக்காக தூக்கிட்டு எந்த மட்டும் தூக்கிட்டு எவ்வளவு நாள் தான் தூக்கிட்டு இருப்ப? நீ ஸ்டைலத்தை கொண்டு கொம்பில நிறுத்தி கொண்டு ஈசாய் பெத்லகேம் போ, ஈசாய் வீட்டுக்கு போ. அங்க போகும்பொழுது அங்க ஒவ்வொரு லேண்டா வருது. அதுல எலியா வருகிறான். அவனை நினைக்கும் பொழுது, இது வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், இவனை நான் புறக்கணிச்சேன். அதுக்கு பிறகு இத அபிநதா வருகிறான். அது வந்து என்ன சொல்றால், கற்பாறையான இடம் பார்க்க நல்லா இருக்குது. அவனை அபிஷேகம் பண்ணும், இது நான் புறக்கணிச்சேன், இது குட் லேண்ட் கிடையாது. அதுக்கு பிறகு ஷம்மா வருகிறான். இது வந்து இது முள்ளுள்ள இடம், இது நான் இவனையும் புறக்கணிச்சேன். இப்படி மூணு குமாரர்களை அவன் வந்து அபிஷேகம் பண்ண நினைக்கும் பொழுது இது குட் லேண்ட் கிடையாது, இதை நீ அபிஷேகம் பண்ணாத, ஏழு பேரும் போயிட்டாங்க, ஏழு பேரும் குட் லேண்ட் கிடையாது. கடைசியா எட்டாவது வரும் பொழுது இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ண, ஹல்லேலூயா, குட் லேண்ட், ஹல்லேலூயா. தேவி டேவிட் வந்து என் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற தாசன், a man according to the heart of God. Hallelujah.
Amen.
இது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், a man after God's own heart. Hallelujah. இவன்தான் குட் லேண்ட் பாத்தீங்களா. கண்ணீரோடு சாமுவேல் அங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு குட் லேண்டை காமிக்கிறார். Hallelujah.
Amen.
அதே போல எலிஜா கண்ணீரோடு இருக்கிறான். எல்லாரும் என்ன செய்தால் தேவனை புறக்கணித்து விட்டு பகால் அவருடைய பகாலுக்கு ஆராதனை செய்கிறார்கள். ஆண்டவரே நான் ஒருத்தன் மாத்திரம் தான் இருக்கிறேன், என்னையும் அந்த இயேசபேல் கொலை செய்ய வகை தேடுகிறாள். ஒன்னு ராஜாக்கள் 19:10 வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் முத்திரைகளை திறக்கிறார், ஓபனிங் ஆஃப் த சீல், ஓபனிங் அங்க பிரைடை காமிக்கிறார். ஹல்லேலூயா, ப்ரீவியூ ஆஃப் த பிரைட், மணவாட்டியினுடைய முன்காட்சியை காண்கும் பொழுது அங்க பார்க்கிறோம். பகாலுக்கு முழங்காலை முடக்காதும் அவனுடைய பாதங்களை முத்தம் செய்யாத 7000 பேரை நான் மீதியாக வைத்தேன்.
ஆமென்.
குணராஜர்கள் 11:18 இவன் கண்ணீரோடு விதைக்கும் பொழுது அங்கே அவனுக்கு அங்க பலன் இருக்கிறது. நீ பண்ண பிரசங்கம் வீணா போகல, நீ அந்த என் வார்த்தையின்படி நீ செய்த ஊழியம் வீணாக போகல. 7000 பீப்புள் நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நாலாம் முத்துல 700 சொல்லிட்டாங்க, அதையும் பிடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ப்ராபட் தான் அப்சொல்யூட், நமக்கு பைபிள் அப்ப சொல்லிட்டு அப்சொல்யூட், அவனுக்கு ப்ராபட் ப்ராபட் மட்டும் எதுவும் சொல்லிடுறாங்க. ப்ராபட் அவர் 700 சொன்னா அது உண்மைதான். அவரே சொல்றாரு நான் 7000 பலம் மனசுல 7000 இருந்துச்சு நான் 700 சொல்லிட்டேன். அவங்க சொல்றாங்க அவர் 7 முறை அப்படி சொல்லுவாரா, 1 முறை 2 முறை சொன்னா பரவாயில்ல, 7 முறை சொல்லுவாரா. பாருங்க எப்படி பாருங்க, மாம்சத்துக்குரிய மெசேஜில் இருக்கவங்க மாம்சத்துக்குரியவர்கள். தீர்க்கதரிசிக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க, தேவனுடைய வார்த்தைக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க. அவ்வளோ நீங்கள் தீர்க்கதரிசி தப்புன்னு சொல்லலாமா, எவ்வளோ வந்து அறிவீனத்தில் இருக்கிறாங்க இவங்க. ஆவிக்குரியவர்களா இவங்க, இவங்க தேவனை நேசிக்கிறவர்களா, இவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா, இல்லை. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காமிக்கும் பொழுது நீ கண்ணீரோடு விதைத்த வீணாக போகல, 7000 பீப்புளை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெரமியா கண்ணீரோடு விதைக்கிறான், அவன் வந்து வெயிலிங் ப்ராஃபிட், அழுகிற ஒரு தீர்க்கதரிசி. ஜெரமியா 9:1 வாசிக்கும் பொழுது என் தலை தண்ணீராகவும் என் கண்கள் கண்ணீராகவும் மாற வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக அவன் கண்ணீரோடு அவன் அழுகிறான். எல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்களேன்னு சொல்லும் பொழுது அவனுடைய ஊழியம் வீணாக போகல. ஹல்லேலூயா. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, டேனியல், யாருடைய ஊழியத்துல வந்தவங்க, ஜெரேமியா ஊழியத்துல வந்தவங்க. அதனால தானியல் 9:2 வாசிக்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசிய படிக்கிறான். யாக்கோ அந்த தானியல் எரேமியா தீர்க்கதரிசிய படிக்கும் பொழுது 70 வாரங்களை குறித்து சொல்லி இருக்கிறார். இப்பொழுது என்ன சொன்னால் 68வது நாள் வந்துக்கு 70 days அந்த டேனியலை குறிச்சு அமர்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பொழுது எருசலேமுக்கு போக வேண்டின. அவன் ஜெரேமியா டிசைபிள், அவன் ஜெரேமியா விதைத்த விதை வீணாக போகல, கண்ணீரோடு விதைத்தான். இதோ அவங்க வந்தாங்க, நல்ல லேண்ட்ல அது விழுந்தது. டேனியல் ஒரு நல்ல லேண்டு, சாத்ரா காமேசன் நல்ல லேண்டு. நாங்க எரிகிற அக்னி சூளைக்கு என்ன செய்ய மாட்டோம், நாங்க வந்து பயப்பட மாட்டோம், நாங்க சிலைய வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. காம்ப்ரமைசிங் கிடையாது, உயிரே போனாலும் காம்ப்ரமைசிங் பண்ண முடியாது. வார்த்தையின் ஒரு பகுதியை கூட எங்களால நெக்லெக்ட் பண்ண முடியாது. சிங்க கவியில போட்டாலும் இதோ நான் வந்து எருசலேமுக்கு நேராக ஜெபிப்பதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஸ்ட்ராங் பிலீவரை கொண்டு வந்திருக்கிறது. விதைத்தது வீணாக போகவில்லை. இதோ இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு விதைத்தார், எருசலேமே எருசலேமே உனக்கு கிடைக்கிற இந்த நாளாகிலும் உன் சமாதான தேற்றலை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று இயேசு எருசலேமே பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள உடமாக, எத்தனையோ முறை நான் உன்னை சேர்த்துக் கொள்ள மனசா இருந்தேன், உனக்கோ மனது இல்லாமல் போய்விட்டது. ரிஜெக்டிங் மேசையா, ரிஜெக்டிங் த ஃபுல்னஸ் ஆஃப் பேர்ட். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் கண்ணீரோடு விதைத்தது வீணாக போகல. பெந்தெகோஸ்தால 120 பேர் எலெக்ட் பீப்புள் ரிசீவ் த பேப்டிஸ்ம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதித்தது, வீணாக போகல. ஹல்லேலூயா. உலகமெங்கிலும் இன்னைக்கு ஒரு பிரைட் இருக்கிறாள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இப்பொழுது இந்த மெசேஜை கேட்கறதுக்கு என்னவென்றால், கண்ணீரோடு விதைத்தார். ஹல்லேலூயா. அவர் தூங்காதபடி, இதை எத்தனையோ நாள் தூங்காதபடி அவர் வந்து அங்க அங்க ஜெபம் பண்ணினார். அவர் பட்ட பாடுகள் அதிகம், எவ்வளவு அங்க டினாமினேஷனால உபத்திரங்கள் வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும், வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது இன்னைக்கு நம்ம அந்த பலனா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் வந்து ஜெனிசிஸ் வந்து சீட் டைமா இருக்கு, விதை விதைக்கிற காலம். இப்பொழுது வெளிப்படுத்த விசேஷம் ஹார்வெஸ்ட் டைமா இருக்கு. நீங்க ஹார்வெஸ்ட் டைமுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமீன். வீட் அண்ட் சேர்ஸ் ரெண்டுமே வளருகிறது. ஆனால் முதலாவது களை கட்டப்பட வேண்டும், பின்பு கோதுமை களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு சோபனங்கள் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்ல களை கட்டப்படுகிறது. நம்ம வந்து ஹார்வெஸ்ட் டைம்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. களஞ்சியத்திலே சேர்க்கப்பட நேரத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஆமே. நம்ம என்ன மாதிரி ஒரு லேண்டா இருக்கிறோம். வழி அருகே விதைக்கப்பட்ட விதையானது, அது என்ன சொல்லும்? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, இயேசுவே தேவன். நாங்கள் ஒன்றோட பிலி பண்றோம், டிரினிட்டியை பிலி பண்ணல. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானம் எடுக்கோம். இதுதான், இந்த ரெண்டு தான் தெரியும். நிறைய விசுவாசிகளுக்கு அந்த ரெண்டு தான் தெரியும். இந்த மெசேஜில் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு பாஸ்டர் சொல்றாரு, இப்பொழுது நம்ம செவன் சீல இருக்கிறோம், அது மங்களால முடியாது. நீங்க இப்போ உங்க பேரை நீங்க ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்ல பார்க்கணும், உங்களுடைய பிளேஸை பார்க்கணும், உங்களுடைய நேமை பார்க்கணும். அது அவங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க வேர்டை பைபாஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. வார்த்தை சரீரம் தியாபனி பாடியை பைபாஸ், நீங்க அந்த வேர்டு இமேஜா மாறணும். அவங்களால ஒன்றும் புரிய முடியாது. இதுதான் வழி அருகே விதைக்கும். நிறைய பேர் வழி அருகே விதைக்கும். வழி அருகே விதைக்கப்பட்டவளா இருக்கிறார்கள். அவன் வெண்பு என்ன சொன்னால், அந்த கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டவளை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது. இந்த ஜனங்கள் எல்லாம் வெளியே வரும் பொழுது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், துதிகளில் பயப்படத்தக்கரும், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், அற்புதங்களை செய்கிறவர் உம்மை போல யார் உண்டு. இதை மீறியா தம்புரி எடுத்து அவள் என்றால் டாம்பரின் எடுத்து பாடி ஆடும் பொழுது எல்லாம் ஜம்ப் பண்றாங்க, ரொம்ப ஜம்ப் பண்றாங்க, அவ்வளவுக்கு அதிகமா ஜம்ப் பண்றாங்க. ஆனா இந்த அதுக்கு பிறகு என்னாகும், 11 அதிகாரம் வரும் பொழுது எங்களுக்கு இறைச்சி இல்லையே, லஸ்ட் ஆஃப்டர் ஃபிளஷ், மாம்ச இச்சை அவளுக்குள்ள வந்தது. நாங்க இந்த மன்னாவை எவ்வளவு நாள் சாப்பிட்டு கொண்டிருப்போம், எங்களுக்கு இறைச்சி வேணும் என்று அங்க என்னாகும் 13:4-5 மோசே குரோமாக முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? அவர்கள் கேட்டதை கொடுத்தார். ஆனால் அவருடைய ஆத்மாவிலோ இழைப்பை அனுப்பினார். 106:12 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமா அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்.
அவங்களுக்கு காடையில கொடுத்தார். அங்க மாம்சம் கேட்டாங்க, காடையில கொடுத்தார்.
அவர்கள் ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார்.
Leanness into their soul. ஆத்மா வந்து மெலிஞ்சி போச்சு, லீன் ஆயிடுச்சு. அதுதான் கேட்டதை வார்த்தைக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து கேட்கும் பொழுது லஸ்ட் அது காண்ட தந்துருவாரு. ஆனா ஆத்மா வந்து லீன் ஆயிரும், அது மெலிஞ்சி போகும். ஆத்மா ஏன்னா ஆத்மா மெலிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு மாம்சம்தான் பலப்படும். கேட்டதை கொடுத்தார், ஆனால் ஆத்மாவுக்குள்ளோ இழைப்பை அனுப்பினார். அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் டவுன் ஆயிட்டாங்க. அவங்க வந்து இப்போ ஜீரோ. இந்த சகோதரன் வந்து இப்போ ஜீரோ. முன்னால் நல்ல ஃபயராக இருந்தார், குதிச்சார், நல்லா குதிச்சார். இப்போ அப்படி இல்லை. இப்போ அவர் வந்து அந்த பார் அங்கே வரும் பொழுது அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு ஷோ அது வரும் பொழுது அவங்க லீன் ஆயிருந்தாங்க. இப்போ இவரை வந்து பயன்படுத்த முடியாது. இது சோலில் வந்து லீன்னஸ் அனுப்பினார். நமக்கு அந்த மாதிரி வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய சோல் வந்து பசுமையும் புஷ்டியுமா இருக்கும்.
ஹல்லேலூயா.
அது ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்தா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆத்மா வந்தா எல்லாமே வாழும். உன் ஆத்மா வாழுகிற போல எல்லாத்திலும் வாழ்ந்து. ஆத்மா வாழாம டவுன் ஆகக்கூடாது. அங்க நீங்க உலக பிரமாண காரியத்தை கேட்டா ஆத்மா டவுன் ஆயிரும், உங்க மாம்சம் பலப்பட்டுரும். காண்டர் கேட்டதை கொடுத்தார், அதே போல கேட்டதை தருவார். ஆனா ஆத்மா பலவீனம் அடைஞ்சிருமே, வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கேட்கும் பொழுது, ஆண்டவர் மன்னாவை கொடுக்கும் பொழுது அவங்க மாம்சத்தை கேட்டார்கள், மாம்சத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்தார், ஆனால் ஆத்மாவிலோ இழைப்பை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டது. செவந்த சமுத்திரத்தில் குதிச்சாங்க, அதிகமாக குதிச்சாங்க, ஆண்டவர் செவந்த சமுத்திரத்தை பிளந்து அவளை விட. ஆனால் இப்போ என்ன ஆயிட்டாங்க, முறுமுறுக்கிறாங்க. இதுதான் ஆத்மாவிலோ இழைப்பை அனுப்பினார். Lusting after flesh. Hallelujah. ஆதியாகமம் 40:14 வாசிக்கலாம். ஆதியாகமம் 40:14.
இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னார்.
ஜோசப் வந்து ஒரு குட் லேண்ட், ஜோசப் வந்து குட்லேண்டு. ஆனால் இப்போ இது என்ன செய்கிறான் என்றால், இந்த பானபாத்திரக்காரனுக்கு சொப்பந்து காத்துன்னு சொன்ன பிறகு, இந்த இடத்துக்கு வரைக்கும் நான் வந்து எந்த தப்பும் செய்யலை, என்னை அநியாயமாக கொண்டு இந்த ஜெயிலில் போட்டாங்க, நான் தப்பு செய்யலை, மாம்சத்தின்படி அவன் போகலை, ஆனால் என் மேலே நீ வந்து வாழ்வடைந்திருக்கும் பொழுது ராஜாட்ட 3 நாளில் போயிடுவா, அப்போ என்னை பற்றி சொல்லு, என்னை பற்றி சொல்லி இந்த காவல் கிடங்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறான். இவன் வந்து தேட் குரூப்பை சேர்ந்தவன் கிடையாது, இவன் 4th குரூப்பை சேர்ந்தவன். தேட் குரூப் முள்ளுள்ள இடம். லூக்கா 8:7 வாசிக்கிறோம், 14 வாசிக்கலாம். லூக்கா 8:14
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்குள்ளா இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றமையினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள்.
பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்ய மயக்கத்தினாலும் விழுந்து போறாங்க. ஜோசப் அப்படியாப்பட்டவன் கிடையாது. அவன் பிரபஞ்சத்தின் அவனுக்கு அவன் வந்து வந்து மாம்சத்தின்படி போகிறவன் கிடையாது. கேயாசிக்கு வந்து மாம்ச ஆசை வந்து அந்த கோல்டு கிடைக்குது, வெள்ளி கிடைக்குது, அந்த நல்ல ட்ரெஸ்ஸு, அந்த பாபிலோனியன் கவர்மெண்ட் மேலே ஆசை வந்து இவன் எலியா எலிசா வந்து இது வேண்டான்ட்டான், உன்னுடைய இது எது வேண்டாம் நீ கொண்டு போன நாகமாண்ட சொல்லிட்டான். இவன் பின்னால ஓடி போய் வந்து அவங்க ஒரு பொய் சொல்லி அதை வாங்கிட்டு வரும் பொழுது அவன் வந்து என்ன முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவன். லஸ்டிங் ஆஃப்டர் ஃபிளஷ், லஸ்டிங் ஆஃப்டர் நைஸ் ரெயின்மெண்ட். ஆனா எலிஜா வாஸ் இன்ட்ரெஸ்டட். அவன் எலிஜா எலிசாவுக்கு அது இல்லை, அவன் தேவ பிரியனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இவன் லஸ்டிங் ஆஃப்டர் த ஃபிளஷ். இந்த கேஆசி யோசேப்பு வந்து அவன் அப்படிலாம் இல்லை, எல்லாத்தையுமே ஜெயிச்சான். ஆனால் இப்பொழுது என்னென்னா, அந்த பானை பார்த்தக்காரன்ட்ட சொல்லுகிறான், நீ வாழ்வடைந்திருக்கும், நீ ராஜாட்ட போய் பானத்தை கொடுக்கும் பொழுது என்னை பற்றி சொல்லு, அவருக்கு நல்ல மூடு இருக்கும் பொழுது என்னை பற்றி பேசி என்ன இதுலேருந்து விடுதலையாக்க வேண்டும் சொன்ன. அவன் 2 வருஷமாக மறந்துட்டான். கத்தர் வந்து அவனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குறாரு, இன்னும் நீ வந்து ஜெயிலில் இருக்கணும், இன்னும் நீ வந்து பிரிஷனில் இருக்க வேண்டும், நான் வந்து உன்னை உயர்த்ததுக்கு ஒரு நேரம் இருக்குது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். இவன் சொந்த பிரயாசப்படுறான். ஹல்லேலூயா. இதுதான் லஸ்டிங் ஆஃப்டர் ஃபிளஷ். நம்மளுடைய சொந்த முயற்சியில நம்ம அப்படி போயிடணும், ஆண்டவரா நம்மளை கொண்டு வரணும், அப்படி நம்மளா குறுக்கு வழியில போயிட்டு அப்படியே பண்ணிட்டு போயிடணும், ஒரே குத்தா குத்திட்டுமா அப்படின்னு அபிசாய் கேட்கிறான். இந்த சவுல அயந்த நித்திரையில இருக்கிறான். இன்னைக்கு நான் குத்துனா உடனே நீ ராஜாவாயிரலாம். இல்லை, கத்ரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே கைப்படக்கூடாது. அவர் வந்து யுத்தத்தில் போய் மரிக்கணும், அல்லது கத்தர் அவரை அடிக்கணும், அல்லது அவர் காலம் வந்து மரிக்கணும். காலம் வந்து அவர் வயசாகி போய் கிழவனாகி போய் மரிக்கணும். அது வரைக்கும் நான் காத்திருப்பேங்கிறான். நானா வந்து அதை ட்ரை பண்ண மாட்டேன். ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் பண்ணா அவரா கொண்டு வரணும். ஹல்லேலூயா. நானா வார்த்தைக்கு அப்பாற்பட்டு என் சொந்த வழியில போகக்கூடாது. அப்படி அந்த 3 வழி சொல்றான். கத்தர் அவரை அடிக்க வேண்டும், அல்லது யுத்தத்தில் போய் மாற வேண்டும், அல்லது அவர் வயசாகி சாகும், அதுக்கிடையில நான் ராஜாவாக மாற மாட்டேன். இல்ல இன்னைக்கே செஞ்சிடலாம், ஒரே குத்தா குத்த, 2 குத்து இல்ல, ஒரே குத்தா குத்திட்டா அதை வந்து செத்துரும். அவ்வளவு பவர்ஃபுல்லா நான் வந்து ஒரே குத்துல ஜாகடிக்க முடியும். இல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. கத்தர் என்ன செய்யார், யுத்தத்திலே சாகடிச்சார். கொஞ்ச நாளைக்குள்ள யுத்தத்தில சாகடிச்சார். அவன் வந்து ஆண்டவர் ஒரு வேலை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. டேவிட் அந்த வேலைக்காக காத்திருந்தா கத்தரோ என்ன லிட்ரேட் பண்ணும். ஹல்லேலூயா. நான் வார்த்தைக்கு அப்பாற்பட்டு சைடு வேலை பெறக்கூடாது. ஜோசப் இப்பொழுது சைடு வேலை போறான். ஆண்டவர் அவனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். என்ன எல்லா கட்டுகளும் அவனை வணங்க வேண்டும், அவன் வந்து அதிகாரி, அவன் வந்து கிங்கா மாற வேண்டும். ஆனா அந்த வேலை காத்துக்கும், இப்பொழுது கொஞ்சம் பொறுமையை இழந்துட்டு எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பான். அதனால பொறுமையை வந்து இன்னும் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும், அதனால முடியல. இன்னும் 2 வருஷம் பொறுமையை கடைப்பிடிக்கணும். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாக தேவனுடைய ப்ரோக்ராமுக்கு முன்னால இவன் செயல்படும் பொழுது அவன் என்ன செஞ்சுதான், மனுஷன் ஏமாத்திட்டான், மனுஷன் மறந்து போவான். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது. அதனால பாருங்க, அவன் 2 வருஷம் மறந்துட்டான். அந்த வான பாத்திரக்காரன் 2 வருஷம் மறந்து விட்டான். இப்பொழுது அவருடைய வேலை வரும்பொழுது ஆண்டவர் லிஃப்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எதுக்காக இந்த ஜோசப்புக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ட்ரைனிங், இதோ அவனை ட்ரெயின் பண்றார். என்னது? பேஷன்ஸ் அவன் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. Joseph tried to come out of prison. God was teaching him patience. Hallelujah. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் பொறுமை கட்டணும். நீ காத்துரு, உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். வார்த்தைக்கா என்ன, உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். Hallelujah. கிடைக்காம போவது ஆண்டவர் ஃபெயிலியர் ஆக மாட்டார்.
Amen.
Just believe the word. Be patient. 2 வருஷத்துக்கு முன்னதாக அவன் ட்ரை பண்ணும் பொழுது அது வாய்க்காம பண்ணிட்டு, உனக்கு அது இருக்குது. நீ வந்து உன்னுடைய விஷன் இருக்கு, வார்த்தையில வரும்பொழுது உன்னை லிஃப்ட் பண்ணுவார், உன்னை நல்ல சாந்தத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆனா நீ அந்த வேலைக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் குட் லேண்ட். அல்லது என்ன செய்யும் உலகது? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்வது, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா. மாரல் லைஃப் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லை. பீலியல் லவ் இருக்குது, அகபே லவ் இல்லை. மென்டல் ஃபெய்த் இருக்குது, ஆனால் வந்து ஃபெய்த் அண்ட் ரெவலேஷன் இல்லை, பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இல்லை. ஆனால் நல்ல நிலம் எப்படி இருக்குது? அதுக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கிறது. ஹல்லேலூயா. 4th குரூப் அதுதான். அவள் என்ன செய்தார்கள்? அங்கே நன்மையும் அந்த நன்மையும் மான இதயத்திலே வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற பலன் அளிக்கிறாங்க. அந்த வசந்த வாசிகள்
8 நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள்.
ஆபிரகாம் வந்து குட் லேண்டா இருக்கிறான். லோத்து வந்து முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவன். அந்த அவன் ஐஸ்வர்ய மயக்கத்திலே அந்த சோதம் குமாரை தெரிந்து கொண்டான். அதனால் எல்லாமே அழிஞ்சு போனது. ஆபிரகாம் காண்ட சொல்லுகிறார், எல்லாம் உனக்கு தான். லோத்துக்கு அவன் போனான், அந்த இடமும் உனக்கு தான். இன்னைக்கும் அது அவங்களுக்கு தான் சொந்தம். சபைக்கடல் அவங்களுக்கு தான் சொந்தம். அதெல்லாம் எல்லாம் உனக்கு தான். கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீ உன்னுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு போய் ஏதோ நீ பெற்றுக்கிடலாம், முடியாது. வார்த்தையின்படிதான் ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கும். ஆபிரகாமுக்கு வார்த்தையின்படி ஆசீர்வாதம் வந்தது. ஆனா லோத்து தன்னுடைய சுய முயற்சியில போகும் பொழுது எல்லாத்தையும் இழந்து போயிட்டானே. வார்த்தையின்படி இருந்தா ரியல் பிளஸிங். ஆண்டவரே, எனக்கு வார்த்தையின்படி ஆசீர்வாதம் வேணும், என்னுடைய சொந்த இது படி வேண்டாம், எனக்கு ரியல் பிளஸிங் தேவை. ஹல்லேலூயா. எனக்கு கத்தரின் ஆசீர்வாதம் தேவை. அவன் என்ன சொன்னால், அந்த லோத்து அந்த சோதங்குமார தெரிந்து போகும் பொழுது எதை பெற்றனா, ஃபயர் வந்தது. ஃபயர் வந்து அழிஞ்சு போச்சு. இப்ப உலகத்துல ஆண்டவர் ஃபயர் வரும், மாம்சமான யாவர் மேலும் நான் வந்து இதை ஆக்கினையை அனுப்புவேன் சொல்லி இருக்கிற. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? ஆண்டவர் ஏன்ட்ட பேசினார்? வார்த்தையின் மூலம் பேசினார். நேரடியா பேசினாரா? இல்ல, வார்த்தையின் மூலம். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் நான் அழிவை வரப்பண்ணுவேன். நீ பெரிய காரியங்களை தேடாத. நீ பெரிய ஸ்தானத்துக்கு வரணும், நீ பெரிய லிப்ட் ஆகணும்னு நினைக்காத. ஆனா நினைச்ச மாம்ச எல்லாத்தின் மேலே நான் ஃபயரை அனுப்புவேன். அது மேல ஒரு ஃபயர் வந்து அழிஞ்சு போகும். நமக்கு கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தரும். ஆபிரகாம் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றான். ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு செமினை தோட்டத்திலே நமக்காக பாடுகளை பட்டார். ஹல்லேலூயா. கல்வாரி தீயிலே அப்பமாக வெந்தார். இது அப்போ சொன்ன நடவடிக்கைகளில் பார்க்கும் பொழுது அந்த அவர் ஹோலி ஸ்பிரிட்டா வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அந்த கல்வாரியில சம்பாதித்த அந்த மீட்பை பெற்றிருக்கிறோம். ஆமென். மோசஸ் வந்து என்ன சொன்னால், அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்தினான். ஜோஷுவா காலை உத்தமமாய் பின்பற்றினார்கள். குட் கிரவுண்ட். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், மலைநாட்டை எனக்கு தாரும். ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறான் எல்லாம் பயந்தாங்களே. அந்த 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்களே, எல்லாரும் அழுதாங்களே. நம்ம அதை முடியாது. அந்த நாட்டை எனக்கு தாரும், மலை நாட்டை எனக்கு தாரும், நான் போய் அதை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லுகிறான். யோசுவா 14:14 நினைக்கிறேன்.
ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவளை துரத்தி விடுவேன்.
இதோ மலைநாட்டை தாரும், நான் வந்து பெர்ஃபெக்ட் ஆகும். என்னுடைய கோல் பெர்ஃபெக்ஷன், என்னுடைய கோல் ரேப்சர். ஹல்லேலூயா. நான் அதை பெற்றுக்கொள்வேன், எனக்கு தாரும்.
எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்களே, இந்த மெசேஜில் எல்லாம் இருக்க முடியாது, எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க, நம்மளால முடியாது, ராகம் போட்டு பேசுவாங்க, இது ரொம்ப கடினம், எனக்கு அதான் வேணும், அந்த கடினமானது தான் வேணும். ஹல்லேலூயா. அந்த பாதை தான் எனக்கு வேணும், அந்த லைஃப் தான் எனக்கு வேணும். உங்க சர்ச்சில் போற மாதிரி யாரும் பண்ண முடியாது, எல்லாரும் தான் அங்க டோக்கன் டோக்கன் போடுறாங்க, எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, அங்கப்பா அங்க அந்த பாஸ்டர் அப்படி இருக்கா, இந்த பாஸ்டர் எந்த பாஸ்டர் எப்படின்னு, எனக்கு கடினமான பாதை தான் தேவை, எனக்கு அந்த பிசாசு அங்க வந்து போராடிட்டு இருக்கானே, ஏனாக்கின் புத்திரல இருக்கிறாங்களே, அந்த இடம் தான் எனக்கு தேவை. அந்த மலை நாட்டை தாரேன், அந்த எப்ரோனை சுதந்திரித்துக் கொண்டான். எப்ரோன் ஒரு விசேஷித்த இடம், அங்கதான் ரெசரக்ஷன் நடக்கு, எல்லாமே அந்த ஹீப்ரோன்ல தான் எல்லாமே நடக்கும். அந்த எப்ரோன் எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கின் புத்திரல் உண்டு, நான் அவர்களை துரத்துவேன். எத்தனை வயசுல கேட்கிறோம், 85 வயசுல கேட்கிறோம், 85 வயசுல நான் யுத்தத்துக்கு போவேன். ரொம்ப ஓல்ட் ஆயிட்டமே, ஓல்டானாலும் எனக்கு அந்த பலம் இருக்கிறது. ஆத்மாவில சீனியர் பிலீவர், ஹல்லேலூயா, மெச்சூரிட்டி அடைந்திருக்கிறோம். இதோ அதைத்தான் நான் கைப்பற்றுவேன், ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. எக்ஸ்கியூஸ்க்கு நான் பயப்பட போறது இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் வேணும், எனக்கு பாடி சேஞ்ச் வரணும். நான் வந்து அதை இழந்து போயிடவே கூடாது, நான் அதை எப்படினாலும் கைப்பற்றுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் ரியல் பிலீவர். ரியல் பிலீவர் வந்து ஆவிக்குரிய காரியங்களை கேட்கிறாங்க, எட்டர்னல் திங்ஸை கேட்கிறாங்க, குட் லேண்ட் அவிதமாக கேட்கும். ஜோஷுவா அந்த கோலைபு குட் லேண்ட், ஹல்லேலூயா, கோலைபு. ஆனால் வந்து முள்ளரு முள்ளுக்குள்ளே இடத்துல விதப்படுது, அது வந்து என்ன செய்யும் என்றால் உலகத்து லாஸ்ட் ஆஃப்டர் ஃப்ளஷ், மாம்சத்தின்படி அது எச்சித்து போயிடும், அது முள்ளு நெருக்கி போடும். ஆனால் குட் லேண்ட் என்ன செய்யும், ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும், அது யுத்தம் செய்யும், அது கைப்பற்றும், அதை ஜெயம் கொள்ளும். ஹல்லேலூயா. அது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் என்ன செய்கிறார், பெனம் வந்து ஏஜ் லெவலுக்கு தூதனாக இருக்கிறார், ஏசு கிறிஸ்து மைட்டி ஏஞ்சலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் வந்து சபைக்கு தூதனாக இருக்கிறார், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வசனத்தை அவனுடைய வாயிலே தேடுவார்களே. பாஸ்டர் இஸ் அ ஏஞ்சல் டு த சர்ச். அவர் என்ன செய்கிறார், தேவனிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெறுகிறார், ரிசீவ் த ரெவலேஷன் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. பின்பு பிரீச் பண்ணும்போது அன்வெயிலிங் காட். ஹல்லேலூயா. தேவனை திரை நீக்கி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அன்வெயிலிங் த வேர்ட். ஹல்லேலூயா. ரிவீல் காட் டு த பிலீவர்ஸ். தேவனை வந்து ஒரு சபைக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு பாஸ்டர் அவிதமான ஸ்தானத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு குட் கிரவுண்டாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் வந்து என்ன சொன்னால், ப்ரெஷியஸ் ஃப்ரூட்டை கொண்டு வரணும், விலையேறப்பட்ட கனிகளை, ஃப்ரூட் அண்டு பெர்ஃபெக்ஷனை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக பாஸ்டர் காத்திருக்கிறார். நீங்கள் ராச்சல்ல பங்கு பெறணும், அந்த கோலை இழந்து போகக்கூடாது, எக்காரணத்திட்டு இழந்து போகக்கூடாது, அது நம்முடைய உயிராக இருக்கிறது. ஹல்லேலூயா. உயிரை விட ஜீவனை பார்க்கிலும் அவரை நம்ம நேசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை நேசிக்கிறோம். அதை விட்டு எம்மி அளவுட நம்ம பேக் ஸ்டடிங் ஆக முடியாது. We give fruit and perfection. இதான் ரியல் பிலீவர். பாசராக அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக, நம்மை வந்து ஓவர் கம்மர்ஸாக மாற்றுவாராக. ஜெபம் பண்ணுவோம். நம்மளால் ஜெபம் பண்ணுவோம். எவ்வளோ திஷ்டாந்தங்களை உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையானது அன்வெயிலிங், திரை நீக்கப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. காட் அன்வெயிலிங் ஆஃப் காட், அன்வெயிலிங் ஆஃப் மைட்டி காட். தேவன் திரை நீக்கப்பட்டு நமக்கு வார்த்தையானது நமக்கு கிளியராக இருக்குது. யூ ஆர் த ஓவர் கேமர், யூ ஆர் த குட் கிரவுண்ட், யூ கிவ் ஃப்ரூட் அண்ட் பெர்ஃபெக்ஷன். பூரணமான கனியை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது அந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். ரெயின் ஃபார்மர் ரெயின் அண்ட் லேட்டர் ரெயின் நான் மேலே இன்னைக்கு பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த கோலை போல நான் அதை கைப்பற்றுவேன், நான் வந்து தேவனிலிருந்து அதை பெற்றுக்கொள்ளுவேன், நான் போராடி பெற்றுக்கொள்ளுவேன், இதோ நான் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுவேன். எங்கள் தாவீது நான் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுவேன், யோபு காத்திருந்தான், எலஜா வந்து 7 முறை ட்ரை பண்ணான், இதை எப்படியாயிலும் நான் பெற்றுக்கொள்ளுவேன். கர்த்தர் இன்னைக்கு நம்ம எப்படினாலும் ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார். காட்ஸ் பிளெஸிங் நமக்கு இருக்கு. ரியலி நம்ம தான் பிளஸட் பீப்புள். ஒரு நாள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும். ஏனென்றால் we are The good ground. Hallelujah. தேவனுடைய பார்வையில் நம்ம குட் கிரவுண்ட் ஆயிருக்கு. பூர்ணமான பலனை கொடுக்குறோம். எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே சோத்ரம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சோத்ரம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சோத்ரம் ஆண்டவரே. நேற்று மிந்தும் எந்தும் மாறா இயேசு ராட்சக, எல்லாம் மாறினும் இயேசு மாறா இமையரக்கு மகிமையாதக்கே, எல்லா மாறிடும் ஏசு மாறா மகிமையாதக்கே. Yesterday, today, forever, Jesus, Jesus, say all may change, but Jesus never, glory to His name, glory to His name, glory to His name. All may change, but Jesus never, glory to His name. எங்களை நேசிக்கிற எல்லாண்ட பிரே துதிங்க. எல்லாம் மாறினார். நீர் மாறாதவராயிருக்கு. உங்களுடைய வார்த்தை மாறாததாயிருக்கு. உங்களுடைய வார்த்தை சொல்லப்பட்டபடியே நிறைவேறும். அவிதமான நம்பிக்கையோடு இருக்கிறோம். நம்பிக்கையற்ற உலகத்திலே எங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த் தந்திருக்கிறீர். அன்பில்லாத உலகத்திலே எங்களுக்கு அகதேலவு நீர் கொடுத்துருக்கு. உண்மையான ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லாத உலகத்திலே எங்களுக்கு ரியல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நீர் கொடுத்துருக்கிறீர். உங்களுடைய வார்த்தையானது எங்களை அவிதமாக சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறது. நாங்கள் வேர்ட் இமேஜாக மாற்றி கொண்டிருக்கோம். ஆவிக்குரிய வார்த்தைகள் இங்கே போதிக்கப்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவரே, இந்த விதை கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கம்பீரத்தோடு அறுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது பலனை கொண்டு வரட்டும். நாங்கள் எல்லாருமே குட் லேண்டாக இருந்து கிவ் ஃப்ரூட் அண்ட் பெர்ஃபெக்ஷன், பூர்ணமான கனியை கொண்டு வரத்தக்கதாக எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் உடைய வார்த்தைக்கு இந்த உண்மையாக ஸ்டாண்ட் பண்ண ரியல் பிலீவரா ரியல் ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இருக்க உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதி. அவருடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகள் தேவைப்படுதோ எல்லாவற்றையும் நீர் கட்டளையிடுவீராக. இந்த வார்த்தையோடு சேர்ந்து இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை ஆண்டவரே நீர் கட்டளையிடும். பேரிகஸுக்கு நீர் ஆன்சர் அளிப்பீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொடுவோம். ஆமீன். இப்பொழுது சகோதரன் ஜீவானந்தம் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் காணிக்கினாலே கத்திரை கனப்படுத்தும்.
பாடலின் 277, சாங் நம்பர் 277. உன்றன் சுயமதி நெறி என்று உகந்து சாயாதே, அதில் மகிழ்ந்து மாயாதே. சுயமதியே நெறி என்று புகந்து சாயாதே, அது நீ மகிழ்ந்து மாயாதே, அது நீ மகிழ்ந்து மாயாதே. மைந்தனே தேவ மறை பறியானும் பழுத்தும் மதிதனை கேளாய், தீங்கொழிதமாய் மனம் தாழாய், அருள் சூழாய் அருள் சூழாய் அருள் சூழாய் அருள் சூழாய். ஒன்றன் சுயமதியே நெறி என்று புகந்து சாயாதே, அது நீ மகிழ்ந்து மாயாதே, அது நீ மகிழ்ந்து மாயாதே. சொந்தம் உனதுலம் என்று நீ பார்க்கிலும் பங்கு விளையுமே கேடு, அதின் தந்திர போக்கை விட்டோடு கதி தேடு கதி தேடு, கதி தேடு தன் சுயமதியே நெறி என்று முகந்து சாயாதே அது நீ மகிழ்ந்து மாயாதே அது நீ மகிழ்ந்து மாயாதே கொட்டத்தமாலோ படியே தொடர்ந்தேட்ட மதாய் நடவாதே தீயர் கெட்ட வழியில் நில்லாதே அது தீதே அது தீதே அது தீதே அது தீதே ஒன்றன் துயமதியே நெறிய புகந்து தாயாதே அதில் நீ மகிழ்ந்து மாயாதே அதில் நீ மகிழ்ந்து மாயாதே பக்கந்தக்காரரோ குமிடத்தோரு நீங்க கனநாதே அவர் ஐக்கியம் நலமிட்டுனாதே அதுனாதே 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 தன்புயமதியே நெறி என்று புகந்து சாயாதே அதில் நீ மகிழ்ந்து மாயாதே அதில் நீ மகிழ்ந்து மாயாதே மதாள் பிறரை அவமானிப்பது வெகு பாவம் அதின் மேல் நிற்குமே தேவ கோபம் மனஸ்தாபம் 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 சுயமதியே நெறி என்று புகந்து சாயாதே அதில் நீ மகிழ்ந்து மாயாதே அதில் நீ மகிழ்ந்து மாயாதே
எங்களை நேசிக்கிற பலகோ பிதாவே நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானித்தோம். நீருமுடைய வாயை திறந்து சொன்ன ஓமையை இந்த கடைசி காலத்திலே தியானிக்கிறோம். இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு நாங்கள் ஆண்டை காண்கிறோம். அன்றைக்கு நீர் ஓமையாக சொன்னீர், அவங்களுக்கு தேவையான அளவு சொன்னீர், இப்பொழுது எங்களுக்கு ஃபுல்லா ரிவீல் பண்ணியிருக்கிறீர். இந்த கடைசி காலத்தில் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதமாக ஒரு கிருபை தந்திருக்கிறீர். அதிக நேரம் உடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள், லாங் மெசேஜை கேட்டிருக்கிறார்கள். ஹோலி ஸ்பிரிட் எங்களை லாங்காக கொண்டு போகும் பொழுது நாங்கள் லாங்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்கு. இந்த அம்மையை ஆசீர்வதியும் ஏராளமான காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எனக்கு காணிக்கெழுத்த சோபங்கள் எல்லாத்தையும் அங்கீகரித்தீராக. ஆதிலே அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்த தேவன் எங்களை எங்களுடைய ஆஃபரிங்கை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜீபிக்கிறோம். ப்ரேயரிக்கெஸ்ட் எல்லாத்துக்குமே நீர் பதில் அளிப்பீராக. மாத்தையை கேட்கும் பொழுது அதோடு சேர்ந்து எல்லாத்தையுமே கொடுக்கிறீர். பேதுரு வார்த்தையை கேட்டான், பின்பு திரளான மீன்கள் அவனுக்கு கிடைத்தது. அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு அபண்டன்ட் பிளஸ்ஸிங்னு தருவீராக. யார் யார் சபைக்கு வர முடியாதபடி வியாதியினாலோ பலவீனத்தினாலோ வேதனையினாலோ இருக்கிற எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. அவ்வளவு விதமான சிச்சுவேஷன்லேருந்து விடுவிப்பீராக. நீர் டிவைன் ஹீலிங் தருவீராக. எங்கள் மத்திலே ஆராதிப்பதற்கு கொண்டு வருவீராக. காலையிலே வார்த்தையை கேட்டு நாங்கள் மாலையிலையும் கேட்கத்தக்கதாக. இந்த நாளை கத்திருக்கென்று ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே மன மகிழ்ச்சியாயிருக்க கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க உதவி செய்யும். கத்தருக்குள் இந்த நாளிலே நாங்கள் பிரயாசப்பட கருவத்தார். அனைவரையும் ஆசீர்வதி முழங்கால் பெடுக்க சிறியோர் பெரியோர் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.
Give up me
கத்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசிரியப்பாராக. ஆமீன்.